ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? 25/3/2018 அவித்த முரளி, ஒரிஜினல் டேட் 1/6/1983. இன்றைய முரளியின் தலைப்பு புது ஞானத்தை மற்றும் ஞானத்தை கொடுக்கும் வல்லல அதிகார உரிமையோடு பிரத்யக்ஷம் செய்யுங்க, அப்பதான் பிரத்யக்ஷத்தாவின் முரசு ஒலிக்கும். பிரம்மகுமாரி, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல வந்து அதிகாரம் படைத்தவர்கள். யாரு? இந்த புது ஞானத்தை உலகத்துக்கு கொடுக்கிறதுக்கு, இந்த ஞானத்தை கொடுத்த வள்ளலை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான உரிமை நமக்கு இருக்கு, ஒரு ஒரு பிரம்மகுமாரிக்கும். யார் பிரம்மகுமாரி? இந்த ஞானத்தை எடுத்த அத்தனை பேரும் பிரம்மகுமாரிகள் தான். ஆனா அதிகார உரிமையோட பிரத்யட்சங்க, இது என்னோட உரிமை, எங்க அப்பாவுடைய ஞானத்தை சொல்றது, உலகத்துக்கு சொல்றது. அதுக்குதான் பாபா என்ன குழந்தைய இந்த ஜென்மம் கொடுத்திருக்கிறது. அப்பதான் பிரத்யக்ஷத்தாவின் முரசு ஒலிக்கும். பாபா வந்துட்டாருன்ற அந்த வெளிப்படுறது வந்து அப்பதான் நாலாபுறமும் இந்த முரசு ஒலிக்கும். அதுலயும் மெயினா இன்னைக்கு முரளியில பாபா சொல்றது என்னன்னா, எல்லாரும் சொல்றதே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதுல என்னதான் புதுசு? ஆனா பாப்பா இததான் எல்லாரும் சொல்லிட்டாங்களே, இதுல என்ன புதுசு அத சொல்லுங்க. குறிப்பா மீண்டும் 5000 வருஷம் கழித்து மீண்டும், அதுதான் மிக புத்தம் புது விஷயம் இல்லையா? அத சொல்லுங்க. சோ இது ஒரு சிவபாபாவை தவிர யாராலும் இத கொடுக்க முடியாது. இது அவர்கிட்டதான் இருக்கு. இது புது ஞானம், எந்த வேதத்திலையும் இல்லன்றத ஆணித்தரமா அடிச்சு சொல்லுங்க. அப்பதான், அப்ப அதுதான் மெயின் இல்லையா? பிரம்ம குமாரிகள்னா சிவனுடைய குழந்தைங்க, சிவனுடைய ஞானத்தை கொடுக்கறாங்க. எந்த வேதத்திலையும் இல்லாத ஞானத்தை கொடுக்கறாங்கன்றது எல்லாருக்கும் வரணும். அவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அடுத்த விஷயம். ஆனா பிரம்மகுமாரிகள் என்ன சொல்றாங்கன்றது எல்லோருக்கும் தெரியணும். அத பண்ணுங்க. இது வந்து பாபா ஆனுவல் மீட்டிங் நடக்கும்போது பாபா வந்திருக்காரு, வருடாந்திர மீட்டிங்ல. அனைத்து இது வந்து சேவாதாரி குழந்தைங்களுக்காக, எல்லாமே சேவாதாரி குழந்தைங்களுக்கு தான் சொல்றாரு. இது ஸ்பெஷலா வருடாந்திர மீட்டிங்னா வழக்கமா வர பாபா மீட்டா இருக்காது போல இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் சந்திக்கிற நிலைய பொறுப்பு சகோதர சகோதரிகள் சந்திக்கிற அந்த மீட்டிங்னு நினைக்கிறேன். சரி, அதுல வந்து பாபா பேசியிருக்கிறார். பார்த்தாதான் அனைத்து கிரீடம் அணிந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற விசேஷ ஆத்மாக்களுடைய சபை தானே இது. எல்லாருமே கிரீடம் அணிந்த ஆத்மாக்கள். என்ன கிரீடம்? சேவை பொறுப்பு அப்படிங்கிற கிரீடம் அணிந்த ஆத்மாக்கள். பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மாக்கள், இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கனால பாபாவுடைய சேவை தன்னுடைய சேவை மாதிரி செய்யற குழந்தைங்க. அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்கள் நிறைந்த சபைதானே இது. நீங்க எல்லாரும் உங்களை அந்த மாதிரி கிரீடம் அணிந்த இதய சிம்மாசனதாரின்னு நினைக்கிறீங்களா? எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் பொறுப்பின் கிரீடம் அணிஞ்சவங்க தானே நீங்க எல்லோரும். உலக சேவை என்னோட பொறுப்பு, என்னோட ஏரியா சேவை, என்னோட ஊர் சேவை, என்னோட ஸ்டேட் சேவை, என்னோட நாட்டு சேவை, இல்ல ஒட்டுமொத்த உலக சேவை, எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை என்னோட பொறுப்பு. உலகம் ஃபுல்லா அப்பா வந்து செய்திய சொல்றது, உலகம் ஃபுல்லா தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறது, இது என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்புன்ற கிரீடத்தை அணிஞ்சுதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அப்படித்தானே நினைக்கிறீங்க? உங்களை எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம்னா என்ன தெரியுமா? எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் பொறுப்புன்னு சொன்னமே அது என்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சுரூபத்துல நிலைச்சிருக்கிறது. இல்லையா, உலகம் ஃபுல்லா எல்லாம் பாபா குழந்தை, எல்லாம் பாபா குழந்தை. அந்த ஆத்மா என் அப்பாவுடைய குழந்தை. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சக்தி கொடுக்கறது, தூய்மையை கொடுக்கறது, அமைதி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு. பிடிச்சவன் பிடிக்காதவன் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, கணவன் மனைவி குழந்தை என் சென்று இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, அதான் என்னது என்னதுன்னு எல்லைக்குட்பட்டது இல்லாம, எல்லாம் என் அப்பாவுடைய குழந்தைங்க, என்னுடைய சகோதரர்கள். அந்த நினைவு இயல்பாக இயற்கையாக நிரந்தரமாக இருக்கலாம், அதுதான் சொரூபம்ன்றது. அந்த மாதிரி நினைவு சொரூபத்துல நிலைச்சிருக்கிறது தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம். எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும், கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு தெரியப்படுத்தணும், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியப்படுத்தணும், எல்லாருக்கும், பிச்சைக்காரங்க விபச்சாரிகள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இது என்னோட பொறுப்பு, அதுக்காக அவங்க எங்களை அசிங்கப்படுத்தணும், அதை பத்திலாம் கவலை இல்ல, தெரியப்படுத்தணும், அதுதான் எங்க வேலை. ஒவ்வொரு எல்லைக்கப்பாற்பட்ட கிரீடம் அணிந்த குழந்தைங்களுடைய ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டு பரவி இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் அணிந்த குழந்தையுடைய உள்ளுணர்வு பார்த்தா உலகம் ஃபுல்லா சக்தி கொடுக்கறதுலே இருக்கும். சக்தியின் கிரணங்கள், சக்தியின் ஒலிக்கதிர்கள் உலகம் ஃபுல்லா பரவி இருக்குது. இப்ப எந்த நேரமும் அந்த குழந்தைங்களுக்கு, ஐயோ உலகத்துல உள்ள எல்லா குழந்தையும் அமைதியா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், இந்த தூய்மையின் எதிரொலைகளை பரப்பணும், இதுலயே அவங்க மூழ்கி இருப்பாங்க ஒரு வினாடி விடாம. அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் அணிந்த குழந்தைங்க. அவங்க எல்லைக்குட்பட்டதுல இருந்து விலகி எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜாக்கள். அப்படி ஆகிட்டீங்களா? இல்ல எல்லைக்குட்பட்டது கிடையாது, எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜானா. எல்லைக்குட்பட்ட உணர்வே கிடையாது. யார் உலக ராஜாவாக முடியும்? மகாராஜன் உலகத்தின் ராஜா யார் ஆக முடியும்? என் ஊர் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆக முடியுமா? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜா ஆக முடியும். அப்படி ஆகிட்டீங்களா அப்படின்னா என்ன பண்ண, எல்லைக்குட்பட்ட எல்லாத்துல இருந்தும் புத்தி விலகணும். இந்த எல்லைக்குட்பட்டதுல இருந்து புத்தி விலகுனாலே அவங்களுக்கு தானாவே மகிமையும் உண்டாகும். அதனாலதான் காமராஜருக்கு இன்னை வரைக்கும் மகிமை என்னன்னா, அவரை வளர்த்த அம்மாவுக்கு கூட அவர் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல. வீட்டிலே பைப் கூட போடலாம், எல்லாரும் மாரி ரோட்ல போய் புடி அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு போட்டது கூட கூப்பிட்டு திட்டி முதல்ல அதெல்லாம் கட் பண்ணு போ அப்படின்னாராம். சோ எல்லா என்னோட சகோதரர்கள் தான், எல்லாரும் என்னோட அம்மா தான். அதனால அவருடைய மகிமை இன்னை வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜா ஆகிட்டீங்களா? ஆகிட்டீங்க தானே இல்லையா? பாபா ஆகிட்டீங்களான்னு கேட்க மாட்டார், ஆகிவிட்டீர்கள் தான் இல்லையா? தேகத்தின் எல்லைக்குட்பட்ட நினைவுல இருந்தும் விலகிட்டீங்க அப்படின்னா, தேகத்தையும் சேர்த்து அனைத்து எல்லைக்குட்பட்டதுல இருந்தும் விலகிவிட்டீர்கள். விசேஷமா தேவையே எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டது கொண்டு செல்வது. பிரம்மா பாபா ஏன் அவ்யுக்தமானாரு? எல்லைக்குட்பட்டதுல இருந்து விடுவித்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் அழைச்சிட்டு போறதுக்காக தான் ஆனார். அதனால அந்த பிரம்மா பாபா மேல உங்களுக்கு உண்மையில அன்பு இருந்தா அந்த அன்பின் பிரத்யக்ஷ ஸ்வரூபம் என்ன தெரியுமா, பிரம்ம பாபாவை அப்படியே ஃபாலோ பண்றது. பிரம்ம பாபா தன்னுடைய வலதுகரமான குழந்தைங்களுக்கு, தன்னுடைய விசேஷ புஜங்களுக்கு அவ்யக்த வதனத்திலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய கையோடு கை கோர்த்து கொள்வதற்காக இரு கரங்களையும் விரித்து அழைத்து கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபாவுக்கு குழந்தைங்க மேல அன்பு இருக்குது, அதனாலதான் குழந்தைகளே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில வந்துடுங்க அப்படின்னு பிரம்மா பாபா கூப்பிடுறாரு. இந்த ஓசை உங்களுக்கு கேக்குதா? குழந்தைங்க தனக்கு சமமா எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் அணிந்தவராகி நாலாபுறங்களிலும் பிரத்யக்ஷத்தாவின் ஒளி மற்றும் சக்திய அந்த மாதிரி பரப்பணும். அதன் கிரணங்கள் தென்படவே அதன் காரணமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கையின் கிரணங்கள் தென்படணும் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் பிரம்ம பாபா கிட்ட எப்பவுமே இருக்குது. அனைவரின் விரல் அந்த விசேஷ ஸ்தானத்தை நோக்கி இருக்கட்டும். ஆகாயத்தையும் தாண்டி விரலை காண்பித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த பூமியில, வரதான பூமியில, பூமி நட்சத்திரம் நட்சத்திரங்கள் பிரத்யமாகிட்டாங்கன்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். இந்த சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்கள் இங்க அனுபவம் ஆகணும். எப்படி அறிவியலை சார்ந்தவர்கள் அறிவியலின் ஆதாரத்துல ஆகாயத்தின் ஆகாயத்தின் நட்சத்திர மண்டலத்தின் அனுபவம் சேவிக்கிறாங்க, அதே மாதிரி இந்த பூமியின் சைத்தன்ய நட்சத்திர மண்டலம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் அனுபவம் ஆகட்டும். இந்த நல்ல விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் நீங்க அனைத்து பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள். அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்க இல்லையா? திட்டங்களையோ தங்களுடைய சக்திக்கேற்ற மாதிரி உருவாக்கி இருக்கிறீங்க. நேரத்துக்கு தகுந்தா போல இப்ப பாப்தாதா குழந்தைங்க கிட்ட இருந்து இன்னும் செய்யாம இருக்கிற எந்த சேவைய விரும்புறாரு? பாபா சொல்றாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட மகாராஜா ஆகிட்டீங்களா? எல்லைக்குட்பட்ட எல்லாத்துல இருந்தும் விலகிட்டீங்களா? தேகம் இல்லையா, இந்த தேகமே நான் கிடையாது, எனக்கு இது எல்லைக்கு உட்பட்டது. இந்த தேகம் ஒருத்தருக்கு குழந்தை, ஒருத்தருக்கு கணவன், ஒருத்தருக்கு மனைவி, ஒருத்தருக்கு அம்மா, ஒருத்தருக்கு அப்பா. சோ இது எல்லாம் எல்லைக்கு உட்பட்டு மாட்டிச்சு, ஒருத்தருக்கு மட்டும் சொந்தன்ற மாதிரி. சோ அதுல இருந்து விடுபட்டுட்டீங்க. தேகமே நான் கிடையாது, தேகம் நினைச்சாதான இந்த பிரச்சனை, தேகமே நான் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகத்தோட சேர்த்து தேகத்தை ஏன் விட்டீங்க? இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் எனிது எனிது நிறைய டார்ச்சர். அந்த அனைத்து எல்லைக்குட்பட்டதுல இருந்தும் விலகிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதுக்கு அழைச்சிட்டு போறதுதான் விசேஷமான சேவையை. அது அந்த சேவை செய்யறதுக்குதான் பாபா அவ்யக்தமானது. அவ்யக்தமாகறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த எலும்பு தோல் நாளான இந்த உடலை விட்டுட்டு ஒலி உடலை எடுக்கிறது. ஏ, இந்த சரீரத்தை விட்டுட்டு ஒலி உடல் சூக்ஷ்ம உடலை எடுத்ததுதான் அவ்யக்த உடல் சொல்றது. ஏன் அவ்யக்தமானாரு? நம்ம எல்லோரையும் எல்லைக்குட்பட்டதுல இருந்து விடுவித்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழிச்சிட்டு போறதுக்காக தான் அவர் ஆனார். அப்ப பிரம்மா பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்குதுன்னா அந்த அன்புடைய நிரூபணம் காட்டுங்க. என்ன அந்த நிரூபணம்? அப்பாவை அப்படியே ஃபாலோ பண்றது. பிரம்ம பாபா உடல்ல இருக்கும் போதே அவித்த சொரூபத்துல இருந்தார். சோ இங்க இருக்கிற பார்ட் முடிஞ்சோடனே உடலை விட்டு அந்த இடத்துக்கு போயிட்டாரு. சோ அதே மாதிரி நீங்களும் இந்த உடல்ல இருந்தாலும் புத்தியினால நான் அவித்த உடல்ல தான் இருக்கிறோம், பரிஸ்தாவா தான் இருக்கிறோம், ஒளி உடல்ல தான் இருக்கிறோம். ஒளி உடல்ல எங்க இருப்போம்? சுக்ஷ்மாதனத்துல இருப்போம், நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம். நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம ஊர்ல இருக்கிறோம்னா அதுக்குள்ள இருக்கும். மேல இருக்கிறவங்களுடைய குணாதிசயம் என்ன? எல்லோரும் என்னோட குழந்தைங்க, எல்லோருக்கும் சக்தி. இங்க விருப்பு வெறுப்பு எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சக்தி கொடுக்கணும், எல்லோரும் மேல அழைச்சிட்டே போகணும். சோ அந்த எண்ணம் அதுதான் அவ்யுக்த நிலை. சோ அதே நிலையில நீங்களும் இருங்க, அதுதான் பிரம்ம பாபாக்கு ஈக்குவலா ஆகுறதுன்றது. சோ அந்த மாதிரி பாபாவுக்கு ஈக்குவலா இருக்கிற குழந்தைங்களை தான் பாபா வலதுகரம்ன்றாரு, என்னுடைய வலதுகரம். ஏன்னா அதன் மூலமா தான் பாபா காரியம் செய்யறாரு. சோ அந்த மாதிரி வலதுகரமான குழந்தைங்க கிட்ட பாபா கூப்பிடுறாரு இல்லையா. மதுபண்ண போன உடனே இப்படி பாபா கை நீட்டிட்டு இருப்பாரு, இயேசு மாதிரி, வா குழந்தை வா, என் கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறாரு வலதுகரமான குழந்தைங்களை. வா, எனக்கு கை வேணும், நிறைய கை வேணும், நான் ஒருத்த மட்டும் சக்தி கொடுத்தா பத்தாது, வா நீ என்னுடைய உதவிக்கு வா அப்படின்னு பாபா கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு குழந்தைங்க மேல அவருக்கு அன்பு இருக்கு இல்லையா. என்னுடைய குழந்தைங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க, வாங்க நீங்களும் வாங்க, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்யுங்க, வாங்க நாலாபுரமும் சக்தியின் அதிர்வலைகளை பரப்புங்க, அவித்த சுரூபத்துல நிலைச்சிருங்க, தேக உணர்வுல சிக்கிக்காதீங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதனால எல்லைக்குட்பட்ட நிலையில இருந்து உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருந்து அந்த குடும்பம் எனது கிடையாது, அந்த உடல் எனது கிடையாது, அது சம்பந்தப்பட்ட எதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, என்ன நடந்தாலும் நான் கவலைப்படல இல்லையா. அப்படி இருக்கும். மேல இருக்கிறோம், இந்த மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது. இந்த உடலுக்கு சொந்தமான குடும்பம் கஷ்டப்படுறத விட பல குடும்பம் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. சோ எல்லோரையும் காப்பாற்றணும். சோ அந்த குடும்பத்து மேல எனக்கு பற்று இல்லை, அதனால எனக்கு சக்தி கொடுக்க முடியுது. சோ இந்த குடும்பத்தின் மீதும் பற்று இல்லாட்டினாதான் நீங்க கொடுக்கற சக்தி இந்த குடும்பத்துக்குமே வரும். அதனால எல்லைக்குட்பட்டதுல இருந்து உங்களை விடுவிச்சுட்டு மேல வாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைச்சிருங்க அப்படின்னு பாபா கூப்பிடுறாரு. கேக்குதா? பாபாவுக்கு என்ன ஆசைன்னா குழந்தைங்க எல்லாம் தனக்கு சமமா எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடம் அணிந்தவர் ஆகணும். சொல்றோம்ல பாப்தாதா என்ன காலைல எழுப்புங்க, இந்தியாவில சொல்றோம், அமெரிக்கால சொல்றோம், ஆஸ்திரேலியால சொல்றோம், ஆப்பிரிக்கால சொல்றோம், அத்தனை பேரும் அவர் எழுப்புற. எல்லாரும் என்னோட பாபான்னு நினைக்கிறாங்க அவர். அவர் எல்லாரையும் தன்னுடைய குழந்தைன்னு நினைக்கிறார். பின்னார்த்தம் எல்லா குழந்தையும் பாலனை பண்றது என்னோட பொறுப்பு, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் பொறுப்பு என்னோடது அப்படின்னு அந்த பொறுப்பு கிரீடத்தை அவர் அணிஞ்சிருக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரீடத்தை அதே மாதிரி அதே கிரீடத்தை நீங்களும் அணிங்க, அதுதான் பாபாக்கு சமமாகிறது. அப்படி அணிஞ்சு என்ன பண்ணணும், நாலா புறத்திலையும் அப்பா வந்துட்டாருன்ற செய்திய சொல்ற ஒலி சக்தி எந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா பரப்பணும் அப்படின்னா, நம்பிக்கையற்ற ஆத்மாக்களுக்கும் நம்பிக்கை வந்துடணும். எனக்கு இங்க வந்தவொடனே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னு அவங்க சொல்லணும். அந்த மாதிரி சக்திசாலியா பரப்புங்க. என்னாலெல்லாம் முடியாது, காமத்தை விட முடியாது, கோபத்தை விட முடியாது, பற்ற விட முடியாது, அகங்காரத்தை விட முடியாது, அந்த உடல் உணர்வை விடவே முடியாதுன்னு இருக்கிறவங்களுக்கும் நீங்க குட்டுக்கிற சக்தி ஏன் என்னால முடியாதுன்னு கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி சக்திய பரப்புங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைத்திருந்து பரப்புங்க. எல்லா குழந்தைக்கும் ஒரு வினாடியில நம்பிக்கை வந்துடணும். அந்த மாதிரி சக்தியை என் குழந்தைங்க என்னோட சேர்ந்து பரப்பணும்ன்ற ஒரே எண்ணம் தான் பாபா கிட்ட எப்பவுமே இருக்கிறோம். இன்னும் பத்தல, வாங்க எல்லைக்குட்பட்ட விஷயத்துல சிக்கிக்காதீங்க, வாங்க வாங்க எனக்கு சமமா ஆகுங்க, பத்தல கூப்பிடுறாரு பாபா. நிறைய குழந்தைங்க அதுவும் புத்தம் புது குழந்தைங்களுக்கு பார்த்தா பாபா 2 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு, 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு. ஆனா அது பத்தல, இன்னும் நிறைய பேர் வேணும் இல்லையா. சோ நிறைய பேர் அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில இருந்து அந்த தூய்மையின் கிரணங்களை நாலாபுறமும் பரப்ப பரப்ப எல்லோருக்கும் அதிகாலையில எழுந்து அப்பாவோட புத்தியை இணைக்கக்கூடிய சக்தி வரும். இது பாபா குழந்தைங்களுக்கே யூஸ் ஆகும். இது இல்லாம மற்ற ஆத்மாவுக்கும் அந்த தூய்மை பிடிக்கணும். எல்லாருடைய விரலும் அந்த சுக்ஷ்மாவதனம் விசேஷ சேவை ஸ்தானம் அது இல்லையா, அங்கிருந்துதான் பாபா சேவை செய்யறாரு. அந்த இடத்துக்கு இடத்துல இருக்கட்டும், அப்படின்னா என்கிட்ட கொடுங்க, கைய கொடுங்க, புத்தின்ற கைய கொடுங்க, அங்க வாங்கன்ற. மனிதர்கள் ஆகாயத்தையும் தாண்டி தேடிட்டு இருக்கிறாங்க, எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் நிறைய பேர் அங்க ஏதோ இருக்கு, அங்க ஏதோ இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் சைலன்ஸ் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா மார்ஸ் செம்பொன் நிறமா இருக்குது அந்த உலகம், அங்கிருந்துதான் மனிதர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்க. அங்கிருந்தான் மனிதர்கள் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு சோ தேடுறாங்க, ஏதோ எங்கேயோ இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரதான பூமியான மதுபன்ல பூமியின் நட்சத்திரங்கள் வெளிப்பட்டுட்டாங்கன்னு அனுபவம் ஆகும். அவங்க அங்க என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இங்க மதுபன்ல இருக்கிறாங்க இந்த பூமிக்கே ஒளி கொடுக்கிற நட்சத்திரங்கள். எங்க இருந்து உலகத்துக்கே அமைதி போச்சோ, எதன் ஆதாரத்துல இன்னும் உலகம் இயங்கிட்டு இருக்குதோ அந்த ஆதார மூர்த்திகள் ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க நட்சத்திரமா இந்த வரதான பூமியிலன்ட்டு அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். இங்க எப்படி அறிவியலை சார்ந்தவர்கள் வந்து அது பேரே மறந்து போச்சு பிளானட்டோரியம், அதுல வந்து நட்சத்திர மண்டலம் அதெல்லாம் வந்து பார்ப்போம் டெலிஸ்கோப் மூலமா அவங்க காட்டுவாங்க. அந்த மாதிரி மதுபன் பூமியில ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள், நட்சத்திர மண்டலமே இங்க இருக்கிறது அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். அனுபவம் செய்ய வைங்க. இது எல்லாமே எப்ப ஆகும், எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைச்சிருக்கும் பொழுது அனுபவம் ஆகும். தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட உயிரோட்டமான நட்சத்திரங்கள் வாழற பூமி இதுன்னு அனுபவம் ஆகும். சோ இது நல்ல விருப்பம் தானே, பிரம்ம பாபாவுடைய நல்ல விருப்பம். இதை நிறைவேற்றுபவர்கள் தானே நீங்க, பொறுப்புல இருக்கிற சகோதர சகோதரி ஆத்மாக்கள் பாபாவுடைய இந்த ஆசையை நிறைவேற்றுறவங்களா தானே இருக்கிறீங்க. எல்லோரும் உயிரோட ஜொலிச்சுட்டு இருக்கிற தூய்மையான நட்சத்திரங்களா மாத்திக்கிட்டு தானே இருக்கிறீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில நீங்களும் வந்து மத்தவங்களையும் கொண்டுட்டு வரீங்க தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா? உருவாக்கி இருக்கிறீங்க தானே, உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி திட்டம் போட்டு இருக்கிறீங்க. இருந்தாலும் இப்ப இருக்கிற நேரம் அப்பவே சொல்லிருக்கார் 1983, ஆனா இப்பவுமே பொருந்தும். இந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு முக்கியமான சேவையை நீங்க பண்ணவே இல்லை, அதை தான் பண்ண விரும்புற. அது என்ன சேவைன்னு இப்ப சொல்ல போற. எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து ஒளியின் சக்தியின் கிரணங்களை பரப்புறது மனசசவை, அதை சொல்லிட்டேன். அதை எப்பவுமே பண்ணணும். ஆனா இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்தூல சேவை ஒண்ணு, ஸ்தூல சேவையில பண்ணாத ஒரு சேவை இருக்குதுன்ற, இப்பவுமே அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணாம தான் இருக்கு. அது எந்த சேவை? பாபாவும் தாதாவும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களா ஆன்மீக உரையாட? என்ன ஆன்மீக உரையாடல் பண்ணாங்க? சிவபாபா சொன்னாராம், பொறுப்பாளராக இருக்கிற என்னுடைய உயர்ந்த குழந்தைங்க, கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க, நெருக்கமான குழந்தைங்க, எப்பவுமே அப்பா கூடவே இருக்கிற குழந்தைங்க, சேவையின் திட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒன்னா கூடி இருக்கிறாங்க இந்த வரதான பூமியிலன்னு சிவபாபா சொல்றேன். இல்லையா, என்னுடைய சிரேஷ்ட குழந்தை, நான் தேடி கண்டுபிடிச்ச குழந்தை, எல்லாமே சேவைக்கு பிளான் பண்றதுக்கு, இன்னும் பக்காவா சேவை செய்யறது எப்படின்னு பிளான் பண்றதுக்காக கூட இருக்கிறாங்க. அதுதான் வருடாந்திர மீட்டிங் இல்லையா, கூட இருக்கிறாங்க அப்படின்னு சிவபாபா சொன்னாராம். அதுக்கு பிரம்ம பாபா சொன்னாராம், இந்த மீட்டிங்ல அவங்க உருவாக்கி இருக்கிற திட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல திட்டங்கள் தான், ஆனா ஒரே ஒரு சேவை மட்டும் இன்னும் பண்ணாமலே இருக்கிறாங்க. பண்ணவே இல்லை அவங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் பண்ணல? ஏன் அவங்க பண்ணணும் இல்லையா, இன்னும் பண்ணல. ஆனா ரொம்ப முக்கியமான சேவை, அவங்க பண்ணாமலே இருக்கிறாங்க. ஆனா அது அவங்க தான் பண்ணணும், அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் அவங்களால மட்டும் பண்ண முடியும்னா, நம்மள பத்தி கேக்குற அவங்கன்னு யாரு சொல்றாரு? நம்மளதான் சொல்றாரு. உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் படிச்சவங்க தெரியுமா? எத்தனை விதமான அதிகாரம் படிச்சவங்க தெரியுமா இல்லையா? மிகப்பெரிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, பல விதமான அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கு. ஒன்னு ஞானத்தின், இறைவனின் ஞானத்தின் அதிகாரம் நிறைந்தவர்கள் நீங்க. யோக பலத்தின் அதிகாரம் நிறைஞ்சவங்க, சிரேஷ்ட தாரணை சொரூபத்தின் அதிகாரம் நிறைஞ்சவங்க, நேரடிய தந்தையுடைய வாரிசுங்கிற அதிகாரம் உள்ளவங்க, உலகத்தை மாற்றம் செய்யறதுக்கு பொறுப்பாளரானதுடைய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. அந்த மாதிரி எத்தனை அதிகாரம் இருக்குது, இத்தனை அதிகாரம் இருந்துட்டும் அந்த சேவை செய்யலன்னா, இத்தனை அதிகாரம் படித்த நீங்க தான் அது பண்ணணும், ஆனா பண்ணாம இருக்கிறீங்க. என்னென்ன அதிகாரம்? இந்த ஞானம் இல்லையா, இந்த ஞானத்தை உண்மை சொல்லக்கூடிய அதிகாரம் உங்ககிட்டதான் இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட மட்டும்தான் இது தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஞானம். அதே மாதிரி யோக பலத்தின் அதிகாரம் இல்லையா. அப்ப என்ன அர்த்தம்? அதிகாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம், பாபாவை நினைவு செய்ய கத்துக்கிட்டீங்க, கத்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்துருச்சுன்னா யோக பலத்தின் அதிகாரமும் உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தாரணை சொரூபத்தின் அதிகாரம் இல்லையா, அந்த தாரணை சொரூபத்துல இருந்து இந்த ஞானம் சொன்னாதான் மற்றவங்களுக்கு கேக்கும். நாராயணன் ஆக போறோம் நாங்கன்னு ஒருத்தங்க சொல்றாங்க, சொல்லிட்டு போய் அங்க போய் சண்டை போடுறாங்கன்னா இல்லையா, அப்ப நாராயணன் ஆக போறோம் சொல்றாங்கன்னா அவங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அதே சொரூபத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்க நேரடியா சிவனுடைய குழந்தைங்க, அவருடைய வாரிசு குழந்தைங்க, அவருடைய ஆஸ்திக்கு அதிகாரிகள் சொல்றீங்களே, அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்குது. இந்த உலகத்தை சொர்க்கமா மாத்துறதுக்கு பொறுப்பாளராக்கி இருக்கிறார் பாபா எங்களை, அந்த அதிகாரமும் இருக்குது. இத்தனை அதிகாரம் இருக்குது உங்களுக்கு, ஏன் அந்த இன்னும் பண்ணல? இந்த முக்கியமான சேவை ஏன் பண்ணல? இத்தனை அதிகாரத்தை வச்சுட்டு என்ன பண்றீங்க? அதிகாரத்தை சரியான வழியில பயன்படுத்தலனாலே அது துஷ்பிரயோகம் தான். தப்பான வழியில பயன்படுத்தணும் அவசியம் இல்ல, சரியான வழியில பயன்படுத்தலன்னா கூட அது துஷ்பிரயோகம் தான். ஏன் பண்ணல? ஏன்னா ஒரே ஒரு சாஸ்திரம், குரானோ பைபிளோ அல்லது கீதையோ அல்லது சிவபுராணமோ ஏதோ ஒரே ஒரு வேதத்தை மட்டும் படிச்சவங்களே அதன் அதிகாரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் செஞ்சு தூய்மையும் ஆகிட்டாங்க. சோ தூய்மையின் அதிகாரம் அப்படி இல்லைன்னா சாஸ்திரத்தின் அதிகாரம், அதாவது அது வேற ஒண்ணு. அந்த ஒரு அதிகாரம் ஒரே ஒரு சாஸ்திரத்தை படிச்சவங்க மட்டும் இல்லையா, குடும்பத்தை விட்டுட்டு போய் சன்னியாசி ஆகி தூய்மையா இருக்கிறாங்க. சோ தூய்மையானதுடைய அதிகாரம் இந்த மாதிரி ஏதோ ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இருக்கிறவங்க கூட, அது கூட உண்மையான அதிகாரம் கிடையாது இல்லையா. உண்மையான தூய்மையின் சக்தி அவங்க கிட்ட கிடையாது, உண்மையான ஞானம் அவங்க கிட்ட கிடையாது, அந்த சாஸ்திரம் ஒண்ணும் உண்மை கிடையாது. ஆனா அதையே அது எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களே உலகத்துல உள்ள எல்லோரையும் தன் பக்கம் இழுக்கிறாங்க. இழுத்து என்ன பண்றாங்க, தனக்கு தெரிஞ்ச பொய் தான் சத்தியம்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்வதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம், பைபிள்ல போட்டிருக்கு, குரான்ல போட்டிருக்கு, திருவருட்பால போட்டிருக்கான, அத்தனையும் பொய் இல்லையா. சோ ஒரே ஒரு வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதனால அந்த அதிகாரத்திலேயே, அது பொய்யான அதிகாரம் தான், பொய் மேல உள்ள அதிகாரத்தை வச்சு அந்த பொய்யையே உண்மைன்னு சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. காலம் காலமா நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் உண்மைன்ட்டு. எத்தனை காலமா தன்னுடைய அதிகாரத்தை காமிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளவு உறுதியோட இந்த அற்பகால பிராப்தியின் ஜொலிப்போட தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சேவிக்கு அடயோகிகள் பாத்தீங்கன்னா நிறைய யோகா இருக்குது இல்லையா, ஃபேமஸான யோகா எல்லாம் நிறைய இருக்குது. யோகா அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா டிவியில இப்ப அவங்க பேசுறதா உண்மையோ நினைக்கிற மாதிரி அப்படி குட்டிச்சு இழுக்கிறாங்க. அந்த அந்த அத்தாரிட்டியா பேசுறாங்க, ஆனா பேசுறது போய் ஆனா உண்மை மாதிரி அவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. அந்த அற்பகால பிராப்தி அடைஞ்சதுடைய ஜொலிப்புலயே தன்னுடைய பிரபாவத்தை அவங்க ஏற்படுத்திடுறாங்க. யாரு? ஒரே ஒரு அதிகாரம் இல்ல. ஒருத்தர் சிவலிங்கத்தை வர வச்சார் வாயில இருந்து, அது எப்படி வேணாலும் வர வச்சிருக்கட்டும், உண்மையாவே கூட வந்திருக்கட்டும், இருந்தாலும் அது அற்பகால பிராப்தி தானே. சோ அத வச்சு பிரபாவத்தை ஏற்படுத்திடுறாங்க. நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே சிதறி போயிட்டேன், உலகம் ஃபுல்லா நான் பரவிட்டேன், ஒரு வினாடி ஏற்பட்ட அனுபவம், அது உண்மையாவே கூட இருக்கட்டும். சோ அத வச்சு எல்லோரும் பிடிச்சு இழுக்கிறாங்க. ஒரே ஒரு அதிகாரம் தான், அது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, அதுக்கே இவ்வளவு. ஆனா உங்களுக்குள்ள எத்தனை அதிகாரம் இருக்குது? கடவுளோட நேரடி குழந்தை, கடவுளுடைய ஞானம் தெரிஞ்ச குழந்தை, என்னுடைய குணத்தையே தேவதையா மாத்திக்கிட்டேன் நான், தாரணை சொரூபமா இருக்கிறேன்னா எத்தனை அதிகாரம் இருக்குது? உலகத்தையே மாத்திர பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, இத்தனை அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, அது எல்லாத்துக்கும் மேல பாபா கூடவே இருக்கிறாரு. அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி சிவபாபாவோட இணைஞ்சு இருக்கிற பார்வதி தேவினா இவ்வளவு அதிகாரம் இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க? இத்தனை அதிகாரத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையான ஞானம், சத்தியமான ஞானம், கடவுள் சொல்றாரு, நீங்க எதுக்கு பயப்படணும்? இவ்வளவு ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்றீங்க? அவங்க கலக்கிட்டு இருக்கிறாங்களே, நீங்க என்ன பண்றீங்க? அப்படி சொலிப்போட பிரபாவத்தை ஏற்படுத்துறாங்களே, நீங்க என்ன பண்றீங்க? அவங்க ஒன்னும் இறைவனோடு உண்மையான சம்பந்தம் வைக்கல. இறைவனை பத்தியே உண்மையான ஞானமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறவங்க இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எப்ப பிரபாவத்தை ஏற்படுத்துவீங்க? நீங்க எப்ப புடிச்சு இழுப்பீங்க? அதனால பாபா சொல்றாரு, யார் நீங்க வந்து அனைத்து அதிகாரம் நிறைந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள், நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அற்பக்கால பொய்யான அதிகாரம் உள்ளவங்களே இவ்வளவு பிரபாவத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அனைத்து அதிகாரம் நிறைந்த உயர்ந்த ஆத்மாக்களா இருக்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னும் முடிவு ஏற்படுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இது எப்ப தேவானி? 1983. 1984 முடிவு ஏற்பட்டுடும் நினைக்கிறீங்களா, அல்லது 2000 வரைக்கும் இருக்கும் நினைக்கிறீங்களா? ரெண்டாயிரமாவது ஆண்டு முடிஞ்சிடுமா, அல்லது அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுமா? தன்னுடைய தயாரான நிலையின் கணக்குப்படி என்ன நினைக்கிறீங்க? எந்த விஷயம் இன்னும் செய்யாம மீதி இருக்குது? புது உலகத்துக்கான நிலத்தையோ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா புது உலகத்துக்கான ஆதாரமே இந்த புதிய ஞானம் தானே. முதல் மகிமைய சிவனை பத்தி சொல்ற முதல் மகிமை என்ன? ஞான கடல் தானே. அந்த முதல் மகிமையா இருக்கிற அந்த ஞானத்தை, புது ஞானத்தை உலகத்தினர் முன்னாடி பிரத்யக்ஷம் செஞ்சிட்டீங்களா? எதுவரையிலும் இது புது ஞானம்ங்கிறதே பிரத்யக்ஷம் ஆகலையோ, அது வரைக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கற வள்ளல் எப்படி பிரத்யக்ஷம் ஆவாரு? இந்த புதிய ஞானத்தின் மூலமாத்தான் அது நடக்கும். ஆத்மாக்கள் என்ன சொல்றாங்க, பரமாத்மா என்ன சொல்றாருன்ற இந்த வித்தியாசம் எது வரைக்கும் மனிதர்களுடைய புத்தியில வரலையோ, அதுவரை எந்த ஒரு சின்ன மரக்குச்சியின் ஆதாரத்தை பிடிச்சிருக்கிறாங்களோ அதை எப்படி அவங்க விடுவாங்க? மேலும் ஒருவரின் ஆதாரத்தை எப்படி எடுத்துக்குவாங்க? இப்ப சின்ன சின்ன மரக்குச்சிகளின் ஆதாரத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அதுவேதான் தன்னுடைய ஆதாரம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எது வரைக்கும் அவங்களுக்கு ஞானத்தின் மூலமாக ஞானமளிக்கும் வள்ளலின் ஆதாரம் அனுபவமாகலையோ, அதுவரை இந்த எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள்ல இருந்து அவங்களால விடுபடவே முடியாது. இதுவரையிலும் பூமியை தயார் செய்யறதுக்கான, வாயு மண்டலத்தை மாத்துறதுக்கான சேவை தான் நடந்திருக்கு. பரிவாரத்தின் அன்பு இருக்குது, இந்த அன்பின் குணம் வாயு மண்டலத்தை மாத்துறதுக்கு காரணமானது. நிலம் என்னவோ உருவாயிடுச்சு, மேலும் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆனா அஸ்திவாரமாக புதுமையாக விதையாக என்ன இருக்குதோ அது புது ஞானம். சுயநலமற்ற அன்பு, ஆத்மீக அன்பு, இதையோ அனுபவம் செய்யறாங்க. ஆனா இப்ப அந்த அன்பின் கூடவே ஞானத்தின் அதிகாரம் உள்ள ஆத்மாக்கள், சத்திய ஞானத்தின் அதிகாரம் இது அப்படின்னு இன்னும் பிரத்யக்ஷமாகல. யாரெல்லாம் வராங்களோ அவங்க இது புது ஞானம், புது ஞானம்னு புரிஞ்சுக்கணும். இதுவரை எதை உலகத்துல யாருமே சொல்லலையோ அதை இங்க சொல்றாங்க. இங்க சொல்றவரு அதிகாரம் நிறைந்தவர்னு வர்ணனை செய்யணும். தூய்மை இருக்குது, அமைதி இருக்குது, அன்பு இருக்குது, சுத்தம் இருக்குது. ஆக இந்த அனைத்து விஷயங்களும் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் ஆதாரத்துல நிலம் பரிவர்த்தனை ஆனது. இதுவும் நான்கு ஸ்தம்பங்கள். முதல்ல எது யாருடைய புத்தியிலும் பதியலையோ அது இப்ப இந்த நான்கு ஸ்தம்பங்களின் ஆதாரம் மூலமாக புத்தியை ஈர்க்குது. இந்த பரிவர்த்தனையோ ஆகிவிட்டது. ஆனா இப்ப முக்கியமான விஷயமாக என்ன இருக்குதோ, அதாவது இது புது ஞானம் அப்படிங்கிற இந்த செய்தி எல்லோருக்கும் பரவணும். இன்று வரை எந்த விஷயங்களை எல்லோருமே ஆமா ஆமான்னு ஏத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்களை பிரம்மகுமாரிகளாகிய நீங்க, சக்திகளின் அதிகாரமாகிய நீங்க இல்லைன்னு நிரூபிச்சு சொல்றீங்க. எதை அவங்க இல்லைன்னு சொல்லி வந்தாங்களோ அது நீங்க ஆமான்னு சொல்றீங்க. இப்ப ஆமாம்க்கும் இல்லைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்படுது இல்லையா? அதனால நீங்க இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை நிரூபிக்கும் மகான் ஆத்மாக்கள்ன்ற இந்த பேரை இப்ப எடுங்க, வெளிப்படுத்துங்க. அப்பதான் வெற்றி முழுக்கும் ஒலிக்கும். ஆத்மாவின் ஞானம் யதார்த்த ரூபத்துல இல்லைன்னு தெரியுது. ஆனா இருந்தும் மக்கள் அதை கேட்டுட்டு ஆமா அங்க கூட இதையத்தான் சொல்றாங்கன்னு அதையும் சேர்த்து கலந்துடுறாங்க. ஆனா முழு உலகமும் ஒரு பக்கம், பிரம்மகுமாரிகள் இன்னொரு பக்கம்ன்ற செய்தி சத்தமா பரப்பணும். நீங்க இவங்க புது ஞானத்தை சொல்ற அதிகாரம் உள்ளவர்கள், இந்த அதிகாரம் பிரசித்தி ஆகணும். இதன் மூலமா தான் சக்திசாலியான ஆத்மாக்கள் முன்னுக்கு வருவாங்க. அவங்களே உங்களுக்காக தண்டவரம் அடிப்பாங்க, நீங்க தண்டவரம் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அந்த மாதிரி ஆத்மாக்கள் புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு திருப்தி அடைஞ்சு புது ஊக்கத்துல வந்து தண்டவரம் அடிப்பாங்க. தர்ம யுத்தமும் இப்ப இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. இப்ப குருமார்களின் ஆசனத்தை எங்க அசைச்சிருக்கிறோம்? இப்ப கிளைகள் ஆகியவை மிகவும் சௌகரியமா தங்களுடைய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. விதை எப்ப பிரத்யக்ஷ ரூபத்துல வரும், விதை எப்ப மேல வருதுன்னு தெரியுமா? எப்பொழுது சிறிய மற்றும் பெரிய கிளைகள் முற்றிலும் காய்ந்து இலைகள் இல்லாத காய்ந்த கிளையா இருந்துடுதோ அப்பொழுது விதை மேலே பிரத்யக்ஷமாகும். அப்படியானால் அதற்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா? எப்பொழுது தன்னுடைய நிலையில் வருகிறார்கள் என்றால் தன்னுடைய உண்மையான ஞானத்தின் பிரத்யக்ஷமோ ஆக வேண்டும் இல்லையா? ஒருவேளை வரதான பூமியில வந்தும் கூட அமைதி ரொம்ப நல்லா இருக்குது, அன்பு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு மட்டும் சொல்றாங்கன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சத்தை மட்டும் பையில நிரப்பிட்டு போறாங்கன்னா இந்த வரதான பூமியில வந்து விசேஷமா என்ன எடுத்துட்டு போனாங்க? புது ஞானத்தையும் நிரூபிக்கணும் இல்லையா? இதே புது ஞானத்தின் அதிகாரம் மூலமாத்தான் அனைத்து சக்திகளின் அதிகாரம் நிறைந்தவர் நிரூபணம் ஆவார். கொடுப்பவர் யார்? அன்பு மற்றும் அமைதி கிடைக்கிறதுனால இவங்களை உருவாக்குறவர் யாரோ ஒரு உயர்ந்தவர்னு இந்த அளவு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா சுயம் பகவான் இவங்களை உருவாக்குறாருன்னு வெகு சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப புது உலகத்துக்கான புது ஞானத்தை உலகத்துல நாலாபுறங்களிலும் பரப்புங்க. புரிஞ்சுதா? கோடியில சிலர் உருவாகட்டும், ஆனா நாலாபுறங்களிலும் மேலும் நியூஸ் பேப்பர்லயும் பிரம்மகுமாரிகள் உலகில இல்லாத புது ஞானத்தை சொல்றாங்கன்ற செய்தி பரவணும். என்ன ஞானத்தை சொல்றாங்க, அதுக்கான ஆதாரம் என்னன்னு நம்புறாங்க, அது எப்படி நிறுவனம் செய்யறாங்க அப்படின்ற இது அனைத்தும் எப்ப நியூஸ் பேப்பர்ல வருதோ அப்பதான் ஞானம் கொடுக்கும் வள்ளலின் முரசு ஒலித்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஞானத்தின் பிரபாவத்துல பிரபாவம் அடைந்தவராகணும். ஞானத்தின் பிரபாவசாலி மற்றும் அன்பின் பிரபாவசாலியில் என்ன வித்தியாசம் இருக்குது? பாபா சொல்றாரு, எல்லா அதிகாரமும் உங்களுக்கு இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாமே சத்திய அதிகாரம், உண்மையான அதிகாரம், எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றீங்க? எப்ப முடியும், 84 உலகம் அழிஞ்சிடுமா, 2000 அழிஞ்சிடுமா, நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் செய்திய பரப்பலையே நீங்க. தயாரா இருக்கிறீங்க போறதுக்கு, ஓகே, பட் ஆனா செய்தியை பரப்பணுமே, அது மிச்சமா இருக்குது, உலகம் ஃபுல்லா பரவணுமே, அதை எப்ப பண்ண போறீங்க? நீங்க வந்து புது உலகத்துக்கான நிலத்தை தயார்படுத்தி இருக்கிறீங்க. நிலத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா அந்த புது உலகத்துக்கு உருவாக்குறதுக்கு போட வேண்டிய விதை இந்த புது ஞானம். அது எப்ப போட போறீங்க? நிலத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்க, விதையே போடவே இல்லையே. ஞானத்தின் ஆதாரத்துல தானே புது உலகம் உருவாகுது, அதன் ஆதாரத்துல தானே இங்க பாபா குழந்தையா நீங்க? இறைவனுடைய முதல் மகிமையே ஞான கடல் தானே சொல்றீங்க. அவர் எப்படி ஞான கடல் நீங்க நிரூபிக்கணும் இல்ல? அவர் கொடுக்கிற ஞானம் எந்த வேதத்திலும் இல்லைன்னு நீங்க நிரூபிக்கணும் இல்ல? இது புது ஞானம்னு சொல்லணும்ல. இந்த ஞானத்தை வச்சு நீங்க மற்றதை புரிஞ்சுக்கலாம், மற்ற எதையும் வச்சு இதை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிறதா இருந்தா நீங்க எப்பயோ புரிஞ்சிருப்பீங்க, புரியலையே உங்களுக்கு, அதனால தானே அடிச்சுக்கிறீங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஞானம் புத்தம் புது ஞானம், உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஞானம் போதுதான் இந்த ஞானத்தை யாரு கொடுக்கறான்னு அவங்க யோசிப்பாங்க. சோ ஞானத்தை கொடுக்கற வள்ளல் சிவன் நீங்க கொடுத்துட்டு இருக்காரு, சிவன் நடத்துறாரு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தை அப்படிங்கறது எப்ப வெளிப்படும்? இந்த ஞானத்தை நீங்க சொல்வதன் மூலமாக வெளிப்படும். அடுத்த யுகம் வந்துடுச்சு, அதுக்கு நாம தேவதையாகணும், அதுக்கு பாபாவை நினைக்கணும், ஒளிப்புள்ளியா நினைக்கணும், உடலை மறக்கணும். இந்த ஞானம் இது அற்பகால பிராப்திக்கு இல்ல, தேவதை ஆவறதுக்கான ஞானம் இல்லையா? அமைதி ஆவறதுக்கு, உடல் நோய் சரியாவதுக்குன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, தேவதை ஆக்குறோம்னு யாரும் சொல்லல. அத சொல்லுங்க, அதான் புது ஞானம், எங்கேயுமே சொல்லப்படாத ஞானம். அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா? அப்ப தெரிஞ்சுக்குவாங்க, கடவுள் இங்க நடத்திட்டு இருக்கிற கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு அப்பதான் புரியும். ஆனா மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலயும் குடுக்கற மாதிரி அங்க இப்படி தியானம் பண்ணுவாங்க, இங்க இப்படி தியானம் பண்ணுவாங்க, அங்க கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க, இங்க கண்ணை திறந்துட்டு பண்ணுங்க, இதுதான் வித்தியாசம் பிரம்மகுமாரிக்கும் மத்ததுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சரி இதை இப்படியும் பண்ணுவாங்க போல இருக்குது. வள்ளலார் கூட சொன்னாரு, கண்ணை திறந்துட்டு கண்ணாடியை பார்த்து பண்ண சொன்னாரு, அதே தான் இவங்க சொல்லிருக்கிறாங்கன்ட்டு போயிடுவாங்க. இங்க புத்தம்புது ஞானம் இருக்கு, எதுக்கு பண்றோம்ன்ற லட்சியம் இருக்குது, அதை தெரியப்படுத்துங்க. இங்க சொல்றது கடவுள் எங்கேயுமே இல்ல, இது வரைக்கும் உண்மை. பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறது நல்லதுன்னு நினைச்சது, அன்னதானம் பண்றது நல்லதுன்னு நினைச்சது, இது எல்லாமே அற்பகாலம். அதுக்கெல்லாம் மேல தூக்கி சாப்பிடுற மாதிரி மிகப்பெரிய தானம் இருக்குது, அதை இங்க இறைவன் கொடுத்துட்டு இருக்கிறாருன்ற விஷயத்த அவங்க இது வரைக்கும் உண்மை நினைச்சதெல்லாம் பொய்யாக்கணும். அவங்க பொய்யின்னு நினைச்சதுதான் உண்மை அப்படின்றத நீங்க நிரூபிக்காத வரைக்கும் அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, எல்லா மாதிரி இதுவும் ஒண்ணு பத்தோட பதினொன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அது புடிச்சிருக்கு எனக்கு இதை புடிச்சிருக்குது, எப்பா நீ உன் வழியில இரு நான் என் வழியில இருவான். அதுதான் நிரூபிச்சு சொல்லணும் இது என்ன புது ஞானம் அப்படின்னு. நீங்க நிரூபிச்சு சொல்லாத வரைக்கும் எனக்கு அந்த சாமியார நினைச்சாதான் பிடிக்குது, எனக்கு ராகவேந்திரரை நினைச்சாதான் எல்லாம் நடக்குது, சீரடி சாய்பாபா நினைச்சாதான் நடக்குது, அல்லது இந்த அம்மன் நினைச்சாதான் நடக்குது, இப்படி அந்த எல்லைக்குட்பட்ட ஆதாரத்தையே புடிச்சுக்குவாங்க, மனித வழியே புடிச்சுக்குவாங்க. ஒரு தீக்குச்சி மாதிரி இல்லையா, எவ்வளவு நேரம் எரியும் அது. சோ அதுதான் அழியக்கூடிய ஆதாரம், அதையே புடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோ புத்தியில கடவுள் சொல்றதுக்கும் மனிதர்கள் சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு அவங்க புத்தியில வராத வரைக்கும் அவங்க அதை விட மாட்டாங்க. இது எங்குமே கிடைக்காதது, இங்க மட்டுமே கிடைக்காத. இதேதான் கிறிஸ்தவ மதத்திலும் சொல்றாங்க, சொல்லணும் வித்தியாசத்தை சொல்லணும், அது மெயின். சரி சரி அவங்க கூட ஆமாங்க அதே தாங்க இதுன்ட்டு வந்துடக்கூடாது இல்லையா, யுக்தியாவும் சொல்லணும் அவங்க மனசு நோகவும் கூடாது, அதே நேரத்துல இது வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லணும், நிரூபிக்கணும் எந்த விதத்துல இது வித்தியாசப்படுதுன்னு நிரூபிக்கணும் இல்லையா. இப்ப ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களோட கொள்கை என்னன்னு கேக்குறாங்கல்ல, இப்ப நடிகர்கள் எல்லாம் ரஜினி கமல் உங்க கொள்கை என்னன்னு கேக்குறாங்கன்னா மத்தவங்க யாரும் கொடுக்காத நீ என்ன கொடுக்க போற அப்படின்னு கேக்குறாங்க. அங்க கேக்குறாங்கன்னா இங்க கேட்க மாட்டாங்க. சரி அவங்க கேட்க தேவையில்ல, ஆனா நிரூபிச்சு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது ஆனா சொல்லதான் மாட்டோம். கடவுளுடைய ஆதாரத்துல செயல்பட்டு இருக்கிறவங்க பிரம்மகுமாரிகள்ன்றது அவங்களுக்கு இந்த ஞானத்தை சொன்னாதான் புரியும். அது புரியாத வரைக்கும் எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலிருந்து அவங்க விடுபட மாட்டாங்க, அதுலயே மாட்டிட்டு இருப்பாங்க. ஏகித்து இருக்கிறது கடவுள், அப்படின்றது அவங்களுக்கு அனுபவம் ஆகணும் இந்த ஞானத்தின் ஆதாரத்துல. சோ பூமிய தயார் பண்ணிட்டீங்க, வாயுமண்டலத்தை தயார் பண்ணிட்டீங்க, ஆனா செய்யலையே எதுவுமே, அதுதான் பெரிய விஷயம் இல்லையா. பெருசா கும்பகர்ணன் படத்தை போட்டு சிலைய வச்சு எல்லாம் கூப்பிடுறோம், எல்லாம் வர்றாங்க, தேவி காட்சி போட்டு கூப்பிடுறோம் வர்றாங்க, லிங்கம் வச்சு கூப்பிடுறோம் வர்றாங்க, நியூஸ் பேப்பர்ல முழு பக்கத்தையும் போடுறோம் எல்லாம் வர்றாங்க, ஆனா யாருமே எதுவுமே சொல்லலையே. டிவில போய் இப்ப எல்லா டிவிலயும் பேசுறாங்க, ஆனா எது இது புது ஞானம்ன்றதே சொல்லவே இல்லையே. அதான் சார் பூமியை தயார்படுத்திட்டீங்க, வாயுமண்டலத்தை தயார்படுத்திட்டீங்க, எல்லாம் தயார்படுத்தி அவங்க கேட்கற நிலையில அவங்க வந்துட்டாங்கன்னா சொல்லலையே இல்ல. அமைதியை பரப்புனீங்க, எல்லாம் பண்ணீங்க, வந்துட்டாங்கன்னா இந்த ஞானத்தை சொல்லலையே. இங்க கிடைச்சிருக்கிற புதுமை அதுதானே, அத சொல்லலையே. ஒருத்தர் டிவியில வந்து ஜோதிலிங்கம் நடந்ததுக்கு அதுக்கு வெளிநாட்டுக்காரர் வர்றாரு, அவர் சொல்றாரு எனக்கு இதனாலதான் இந்தியாவை பிடிச்சிருக்குனாரு, இதனாலதான் பிரம்மகுமாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லல. அப்படின்னா தான் அவர் பார்வையில உலகத்துல எல்லாம் மாதிரி இங்க ஒண்ணு நடக்குது பார்த்தேன் போனேன் அவ்வளவுதான், இத்தனை லிங்கத்தை பார்த்தேன், ஞானம் எங்க போச்சு அதை எப்ப சொல்லுவீங்க. இங்க புதுமைன்றதே ஞானம் தான், இதோடைய அஸ்திவாரம் பிரம்மகுமாரிகளுடைய அஸ்திவாரம் ஞானம், அது எப்ப அனுபவம் செய்ய வைக்க போறீங்க. புது ஞானம் தான் இங்க புதுமையான விதை, இங்க விதையே அஸ்திவாரமே ஞானம் தான். மற்றபடி இங்க வர்றவங்களுக்கு வந்து சுயநலமற்ற அன்பு அனுபவம் செய்யறாங்க, ஆன்மீக அன்பு அனுபவம் செய்யறாங்க, ஆனா அது கூடவே ஞானத்தின் அதிகாரம் உள்ள ஆத்மாக்கள் இல்லையா. திருவண்ணாமலை கிரிவலம் வந்தா போற வழியில பாத்தீங்கன்னா இப்ப நித்யானந்தா இருக்கிறாரு, அவரு பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு தெரிந்த ஞானத்தின் அத்தாரிட்டின் தன்னை நிரூபிக்கிறார், நாம நிரூபிக்கிறோமா அங்க? இல்ல வெறும் ஜோதிலிங்கத்தை சுத்திட்டு போயிட்டா ஞானத்தின் அத்தாரிட்டின் எப்படி நிரூபிக்கிறது? நைட் ஃபுல்லா பேசலாம்ல. இப்ப பாபா சொல்றாரு, ஞான சத்திய அதுதான், மற்றபடி வராங்க ஒரு சுயநலம் இல்லாம அன்பு இருக்கிறாங்க, அது எல்லாத்துலயும் தானே இருக்குது. போனீங்கன்னா திருச்சியில வந்து துறையூர்ன்ற ஊர்ல பாத்தீங்கன்னா முருகனுடைய அவதாரம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அரங்கம்மா தேசிகர்ன்ட்டு. அங்க போனீங்கனாலும் அந்த அமைதி அனுபவம் ஆகும், சுயநலம் பெற்ற அன்பு அனுபவம் ஆகும். எப்ப போனாலும் சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க, மாட்டுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு போறாரு, குரங்குக்கெல்லாம் சாப்பாடு போறாரு, அங்கேயும் தானே அனுபவம் ஆகுது. வள்ளலார் வடலூருக்கு போனா எந்த நேரமும் அணையா அடுப்போம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ. அதை தவிர இங்க என்ன இருக்குதுன்றத நிரூபிக்கணுமே, வெறும் அன்பு மட்டும் அனுபவம் ஆயிட்டா போதுமா? ஆன்மீக அன்பு சுயநலமற்ற அன்பெல்லாம் அவங்க அனுபவம் செய்யறாங்க, ஆனா அது கூடவே ஞானத்தின் அதிகாரம் உள்ள ஆத்மாக்கள் இல்லையா? நீங்க சத்திய ஞானத்தின் அதிகாரம் இது அப்படின்னு பிரத்யக்ஷம் பண்ணல, நீங்க ஞானத்தின் பிரத்யக்ஷம் பண்ணல. நீங்க வர்றவங்க எல்லோருக்கும் இது புது ஞானம், எங்கேயுமே கேள்விப்படாத ஞானம், யாருமே எங்க கிட்ட சொல்லாத ஞானம் அப்படின்னு அவங்க வாயில இருந்து வரணும். இந்த ரகசியம் எனக்கு இவ்வளவு நாள் தெரியலையே, நான் எப்படி என்ன என் வாழ்க்கையே வீணாக்கிட்டேனே இந்த ஞானத்தை கேட்காமனு துடிக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்க. இங்க சொல்றவங்க அதிகாரம் நிறைஞ்சவங்கன்னு வர்ணனை செய்யணும். இல்லையா, இப்ப கிறிஸ்தவர்கள் ஜெகோவாவின் சாட்சிகள்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு மீட்டிங் போடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல ஒரு பெரிய மண்டபம் பிடிச்சி போடுவாங்க. அதுல போய் உட்கார்ந்தா நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வத்துல ஆரம்பத்துல நான் போய் உட்காருவேன், ஒண்ணுமே இருக்காது, அன்பு இருக்கும் அமைதி இருக்கும் அவ்வளவுதான், வேற எதுவுமே ஞானம் ஒண்ணுமே இருக்காது. நம்ம சொல்றோம் வேற எங்கேயுமே கிடைக்காத ஞானம்ன்றது அவங்களுக்கு வரணும், இதுதான் மெயின் இல்லையா. மற்ற எங்க போனாலும் சத்யசாய் பாபா பிறந்த நாள் விழா கொண்டாடுவாங்க, அன்பு இருக்கும் அமைதி இருக்கும் ஞானம் எங்க? இங்க இருக்கணும், இருக்கணும். நம்ம மெயினா பண்ண வேண்டிய சேவை மண்டபம் பிடிச்சி ஜோதிலிங்கம் வைக்கிறது இல்ல, மண்டபம் பிடிச்சி பேசணும், அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா இந்த ஞானத்தின் அஸ்திவாரத்தின் ஆதாரத்துலதான் எல்லாமே மாறுது, நம்ம உருவாவதே அப்படிதான். இங்க தூய்மை இருக்குது, பாபா குழந்தைங்க தூய்மையா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க, சுத்தமான உணவு சுத்தமான பார்வை எல்லாம் இருக்குது. ஆனா இதோட அஸ்திவாரம் எதுல இருந்து வந்தது? ஞானத்தின் ஆதாரத்துலதானே வந்துச்சு. இந்த நிலைமை இப்படிதான பரிவர்த்தனை ஆயிடுச்சு, இந்த நாளும் ஸ்தம்பங்கள் தான், ஆனா எதுல இருந்து வந்தது இந்த நாளும்? அமைதி அன்பு தூய்மை இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? பாபா கொடுத்த முரளி ஞானத்துல இருந்து வந்தது. ஆனா அவங்க கம்பத்தை பாக்குறாங்க இல்லையா, மேல இருக்கிற மரத்தை பாக்குறாங்க, அந்த மரம் எதுல இருந்து வந்ததுன்ற அந்த விதைய பாக்கல. இறைவன் கிட்ட இருந்து வருது இதுன்றது தெரியல அவங்க இல்லையா, அது எந்த ஞானத்தினால இவங்க இப்படி ஆனாங்கன்றது தெரியல. அத சொல்லுங்க, ஜெயின மதத்துல அந்த துறவிகள் பார்த்தா மொட்டை அடிச்சுக்கும், அதுவும் கையாலே புடுங்குவாங்களாம் முடிய, சின்ன சின்ன பொண்ணுங்க ராஜஸ்தான் போகும்போது வடநாடு போகும்போது எல்லாம் பாக்கலாம், நடந்தே போவாங்க, செருப்பு எல்லாம் இருக்காது, சின்ன சின்ன பொண்ணுங்க 13 வயசு 15 வயசு இளம் துறவிகளா இருப்பாங்க. ஆனா அதை ஏன் பண்றாங்க? எந்த லட்சியமும் அங்க கிடையாது, பண்றாங்க அவ்வளவுதான். ஆனா இங்க ஏன் பண்றோம்ன்றது இருக்கு இல்ல, யாரு பண்ண வைக்கிறான்னு இருக்குது இல்ல, அத நம்ம பண்ணணும், அத வெளிப்படுத்தணும். அன்பு அமைதி சுத்தம் தூய்மை மட்டும் இருந்தா போதாது, இது எதன் ஆதாரத்துல இது வந்துச்சுன்றத சொல்லணும். ஆனா இப்ப இந்த நான்கு ஸ்தம்பங்கள் ஆதாரமா வச்சுதான் எல்லாருடைய புத்தியும் ஈர்க்குதே தவிர ஞானத்தை வச்சு ஈர்க்கல இன்னும். இது புது ஞானம்ங்கிற செய்தி எல்லாருக்கும் பரவணும். டிவியில எல்லாத்துலயும் ஹெட்லைன்ஸ்ல இதுதான் வரணும். டிவியில ரேடியோல எல்லாத்துலயும் நீங்க எப்படி சொல்லலாம் சத்தியகம் வருதுன்னு எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? கேட்கணும். ஒண்ணுமே இல்லாததெல்லாம் வேந்த டிவியில மூன்றாவது கண்ணு போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரி ஞானம்? ஏன் பரவல? இதுவரைக்கும் எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்றதெல்லாம் இல்லைன்னு நீங்க நிரூபிக்கணும். உங்களுடைய சக்தியின் அதிகாரம் இல்லைன்னு நிரூபிக்கணும். அவங்க இல்லைன்னு சொன்னது ஆமாம்னு நீங்க சொல்லணும். தேவதைகள் யாரோ நாங்க யாரோ நீதான் அந்த தேவதை நீங்க நிரூபிக்கணும். அப்பதான் இந்த வித்தியாசம் தெரியும். மிகப்பெரிய வித்தியாசம் இல்ல. எல்லாரும் மாதிரி ஒன்னா போறவங்க பிராமணன் இல்ல. எல்லாத்துல இருந்து தனியா தெரியறவன் பிராமணன். பிரம்மகுமாரினா தனியா தெரியணும். நாங்க வேற. கும்பலோட கோவிந்தா போடுறவங்க இல்ல. நாங்க வேற. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு ஞானத்துல இருக்குது. நாங்க வேற, தனியா இருக்கிறோம். எந்த மனிதர்களின் ஆதாரத்திலும் இல்ல, இறைவனின் ஆதாரத்துல இயங்குறோம். அதனாலதான் கடைசியில தேவதையாக நம்மள பிரத்யக்ஷம் பண்றாரு பாபா. இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை நிரூபிக்கிற மகான் ஆத்மாக்கள் இவங்க. உங்களை நீங்க வெளிப்படுத்துங்க இல்லையா? மிகப்பெரிய வித்தியாசம். எல்லோரும் நம்பிட்டு இருந்ததுக்கும் நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்க கூட சுத்தமா ஒரு வேற. அப்படின்னா அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லாம சொல்லணும். நீங்க நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லணும். ஆனா அப்பதான் வெற்றி முழுக்கும் நாலாபுறமும் ஒழிக்கும்ன்ற. அப்படி எப்ப நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருதோ அப்ப புரிஞ்சுக்கோங்க வெற்றி ஆயிடுச்சு, வெற்றி முரசு ஒழிக்க ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அந்த மாதிரி வரவே இல்லை இல்லையா? டிவியில பேசினாலும் நியூஸ் பேப்பர்ல பேசினாலும் பாபா ஞானத்தை யாரும் பேசல. அமைதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கா பிரம்மகுமாரியானும், இதுக்கா பாபா நம்ம குழந்தை ஆக்குனாரு? இப்ப பாபா சொல்றாரு, ஆத்மாவை பற்றிய ஞானம் கரெக்டா இல்ல யாருக்கிட்டயுமே. இருந்தாலும் இங்க கேட்டுட்டு இதையே அங்கேயும் சொல்லிருக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. உண்மையும் பொய்யும் உங்களுக்கு ஒன்னாவே தெரியுது. ஏன் இது எந்த விதத்துல உண்மைன்னு உங்களால சொல்ல முடியல? நிரூபிச்சு சொல்லணும். முழு உலகம் ஒரு பக்கம், பிரம்மகுமாரிகள் வேற பக்கம்ன்ற செய்தி பரவணும் ஃபுல்லா. புது ஞானத்தை சொல்ற அதிகாரம் படித்தவர்கள் இவங்க அப்படின்னு ஃபேமஸ் ஆகணும். இத நீங்க சொல்லும் போதுதான் சக்திசாலியான ஆத்மாக்கள், விஐபிக்கள், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ், அரசியல்வாதிகள், பிசினஸ்மேன் எல்லாரும் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. இந்த பக்கம் வருவாங்க. இத பெருமையா நினைப்பாங்க. பெரியார் வந்தப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றத பெருமையா நினைச்சாங்க. பெரிய பெரிய ஆட்கள் இல்ல, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு போனாங்க. புதுசா அவர் சொல்றாரு, இது புதுசா இருக்குதே அப்படின்ட்டு. இப்ப நீங்க சொல்லணும், கடவுள் இருக்குன்னு சொன்னவனும் தப்புதான் சொன்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னவனும் தப்புதான் சொல்றான். உண்மை எங்க கிட்ட இருக்குது, நாங்க சொல்றோம், நீங்க சொல்லணும். ரெண்டுத்தின் தப்புன்னு நீங்க நிரூபிக்கணும். அப்ப வருவாங்க, எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. அப்ப இறைவன் வந்துட்டாரு, இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு, புது உலகம் வரப்போகுதுன்ற செய்தி நீங்க கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஞான எனக்கு முழு திருப்தி அடைஞ்சிருக்கு, எனக்கு எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருச்சுன்னு அவங்க வந்து உங்க சார்பா தண்டவரை அடிப்பாங்க. நீங்க இருங்க, நாங்க சொல்றோம், எங்கெங்க என்ன பண்ணணும் நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தர்ம யுத்தம் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. இங்க தர்ம யுத்தம்ன்றது எதை சொல்ற பாபா? தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் உள்ள யுத்தம் சொல்லணும், புரிய வைக்கணும். பாபா சொல்ற குருமார்களின் ஆசனம் ஸ்ட்ராங்கா இருக்குது, எங்க அசைக்கவே இல்லையே நீங்க. அவங்க கிட்ட போய் கேட்கணும், பிரம்மகுமாரி இவங்க இப்படி பேசினாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். அவங்க கிட்ட போய் கேட்கணும், யோகாசன நத்தரவங்க கிட்ட கேட்கணும், பிரம்மகுமாரிகள் இப்படி சொல்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்க. கடவுள் செம்பொன் நிறமான உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, ஒருத்தர் உடல்ல வந்திருக்காருன்றீங்க, நீங்க என்னமோ கடவுள் இருட்டுன்றீங்க. போய் கேட்கணும் அவங்க கிட்ட, அவங்க பயப்படணும். அந்த மாதிரி ஆகி இருக்கிறீங்களா, அவங்க உங்களை பத்தி கண்டுக்கவே இல்ல, சௌகரியமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலையை அவங்க வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆட்டங்கான வைக்கணும் அப்படி தலை சுத்தணும்ன்றாரு பாபா. இந்த ஞானத்தை கேட்டோன்னா தலை சுத்தணும். ஐயோ இவ்வளவு நாள் நான் உண்மை நினைச்சது அத்தனையும் பொய்யா, என் வாழ்க்கையை வீணாக்கிட்ட, நான் பொய்யான விஷயத்த கேட்டுன்ட்டு அவங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. இது எப்ப நடக்கும், விதை வெளிப்படும் போது நடக்கும். விதை எப்ப வெளிப்படும், மரம் ஒரு விதையில இருந்து செடி வருது, விதை பூமிக்கு அடியில இருக்குது வருது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில செடி, இந்த புளியங்கொட்டை பனங்கொட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிற வரைக்குமே கீழே விதை இருக்கும். ஆனா அந்த மரம் எல்லாம் பட்டு போயிடுச்சுன்னா கீழே இருக்கிற வெறும் விதை மட்டும் தெரியும். அந்த மாதிரி மேல இருக்கிற கிளைகளை பட்டு போக வைங்க, ஆட்டங்கான வைங்க, மற்ற மத ஸ்தாபகர்கள் மற்ற அனைத்தையும் போய் நிறுவீங்க. அப்ப இந்த உண்மையை சொல்றது யாரு, விதை யாருன்றது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு பிளான் போட்டுட்டீங்களா, எப்படி சொல்லணும் போட்டுட்டீங்களா. ஒரு ஒரு சர்ச்சு, சர்ச்சில் போய் ஞானம் கொடுக்கிற டைமும் வருது, கிட்ட வருது. பட் ஆனா அதுக்கும் முன்னாடி எல்லா சர்ச்சிலையும் கூப்பிட மாட்டாங்க, எடுத்தவொன்னு ஏதோ ஒரு இடத்துல வேணா கூப்பிடுவாங்க. அப்ப அது எப்படி எல்லாம் வருது பாருங்க. அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு மெயின் ரூட் எது, அந்த இடத்துல பேனர் வைங்க. சர்ச்சு வாசல வச்சா பிரச்சனை வரும், பட் மெயின் இடத்துல வைங்க இல்லையா. நம்ம ஞானம் பக்காவான இது இது வெளிப்படணும், அதுக்கான திட்டத்தை உருவாக்குங்க. திரும்புற பக்கமெல்லாம் இப்ப சிவராத்திரி அப்ப ஈஷா யோகாக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் பிடிச்சி அங்க வெள்ளியங்கிரி மலையில அவரு நடத்துற நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்புனாங்க போன வருஷம் வரைக்கும். ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, எல்லா டிவிலயுமே கவர்மெண்ட் டிவிலயே வந்துருச்சு இல்லையா, எல்லா டிவிலயும் ஒளிபரப்புனாங்க, எல்லா பக்தி சேனல்லையும் டிடில எல்லாத்திலுமே ஒளிபரப்புனாங்க. எதன் ஆதாரத்துல ஒளிபரப்புனாங்க, திரும்புற பக்கம் தமிழ்நாட்டுக்கு நீ எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் அவங்க பேனர் இருக்கு ஆதியோகின்ட்டு. அப்ப அதனால ஈர்க்கப்படுறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்பான்சர். இது உண்மையான ஞானம் பற்றிய பேனர் அது மாதிரி வச்சீங்கன்னா தானே ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஏன் வைக்கிறது இல்ல, நாம வழக்கமா பண்ற சேவையில ஆகுற செலவை விட அது கம்மியா தான் ஆகும், ஆனா இதோட பலன் பயங்கரமா இருக்கும். அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவில மட்டுமாவது வச்சா. பிளான் உருவாக்கிட்டீங்களா, அதுக்கான திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா. எப்ப தன்னுடைய நிலையில வராங்கன்னா இல்லையா, அவங்க ஒரு ஒரு சாமியார் வராரு, அவர் என்னெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாரோ அது அதுதான் தன்னுடைய நிலை. வர நான் நினைக்கிறதான் உண்மைட்டு வராரு, அது கொஞ்சம் கூட அசைக்காம வந்துட்டு போயிட்டாருன்னா இங்க வந்தது என்னதான் பிரயோஜனம். கூப்பிடுறீங்க, மினிஸ்டரை கூப்பிடுறீங்க, சாமியாரை கூப்பிடுறீங்க, நடிகரை கூப்பிடுறீங்க, ஆனா எல்லாம் அப்படியேதான் இருக்கிறாங்க. உள்ள வந்துட்டு போ, பிரம்மகுமாரி சென்டருக்கு உள்ள கால் எடுத்து வைக்க போகும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படியேதான் வெளியே போகும்போதும் இருக்கிறாங்கன்னா எதுக்கு பண்ணீங்க இதெல்லாம். ஞானம் வெளிப்படணுமே, ஞானம் வெளிப்படணும்ல. இந்த வரதான பூமி, அதாவது சென்டர், எல்லா ஊர்ல இருக்கிற பிரம்மகுமாரி சென்டர்ல வந்தாலே இந்த மாற்றம் நடக்கணும். ஆனா வரத்தை தானமா கொடுக்கற மதுவன்ல கால் வச்சே அவங்களுக்கு அமைதி அன்புதான் பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போறாங்கன்னா இங்க எங்கேயும் கிடைக்காத ஒரு பொருளை எடுத்துட்டு போகவே இல்லையே, வேற எங்கேயுமே கிடைக்காதது இந்த ஞானம் தானே. இந்த புது ஞானத்தை நிரூபிக்க வேண்டாமா உங்ககிட்ட,
சயின்டிஸ்ட் எல்லாம் எதுக்கு கூப்பிட்டோம், அமெரிக்கா நிரூபிச்சோம் நீ சயின்ஸ்ல நம்பிட்டு இருக்கிறது பொய்யும் நிரூபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறோம்.
இந்த புது ஞானத்தின் அதிகாரம் மூலமா தான் சக்திகளின் அதிகாரம் நிறைஞ்சவங்க இவங்கன்னு நிரூபணம் ஆகும். இவங்க அனைத்து சக்திகள் நிரம்பியவர்கள். இந்த ஞானத்தை அதிகாரத்தோட சொன்னாங்க. கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட சலனம் அடையாம பணிவாகவும் அதே நேரத்துல தைரியமாகவும் சொன்னாங்க. அவ்வளவு சக்தி இவங்களுக்குள்ள இருக்குதுன்னு அனுபவம் ஆகணும். சும்மா மனசு சேவையில மட்டும் சக்தியை கொடுக்கறது இல்ல. எதுக்கு அந்த சக்தி? ஞானத்தை கொடுக்கறதுக்கு, அந்த ஞானத்தை எடுத்துக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்கு தான் சக்தியை கொடுத்தோம். அந்த ஞானத்தை நிரூபிச்சு சொன்னீங்களா, நீங்க வெறும் அன்பு அமைதியை மட்டுமே அனுபவம் செய்ய வச்சு அனுப்பிச்சிட்டீங்கன்னா, சரி யாரோ உயர்ந்தவங்க தான் இவங்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. வாடிய பயிரை கண்டபதெல்லாம் வாடினு சொன்னாரு, பரவாயில்லப்பா அவர் மூலமா எல்லாரும் பாரு எப்படி சாப்பாடு போடுறாங்க. சரி அவர் ஒரு நல்ல மகாத்மா, சோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு நல்ல மகாத்மான்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க எதன் ஆதாரத்துல இறைவன் உங்களை உருவாக்குறாரு, இவங்களை உருவாக்குனது இறைவன், அவர் கொடுக்கிற ஞானம் இவங்களை இயக்கிட்டு இருக்குது, மாயாஜாலம் இயக்கல அப்படின்றது எப்ப நிரூபிக்கிறது? யாரோ ஒரு சிலர் தான் இவங்களை கடவுள் இயக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, புது ஞானத்தை உலகத்தின் நாலாபுறங்கள்லயும் பரப்புங்க. அதுதான் மெய், அத பண்ணுங்க. உருவாகிறது வந்து பாபா சொல்றாரு கோடியில சிலர் தான் உருவாங்க. அதுக்காக கோடியில சிலருக்கு மட்டுமே நீங்க ஞானம் கொடுத்துட்டு இருப்பீங்களா? கோடியில கோடியான கோடிக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, அதான் உருவாகிறவங்க உருவாகட்டும். இது பாத்தீங்கன்னா இயேசு அழகா சொல்லிருப்பார் பைபிள்ல, விதையை நீ தூவிக்கிட்டே இரு. சில விதை கல்லுல படும், பாறையில இருக்கும், அது முளைக்காது. ஆனா எங்க முளைக்கணுமோ அங்க முளைச்சுக்கோன்னு. நீங்க தூவிக்கிட்டே இருங்க இந்த ஞான விதைய. நாலாபுறங்கள்லயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உலகத்துல எங்கேயும் கிடைக்காத ஞானத்தை இந்த பிரம்மகுமாரிகள் கொடுக்கறாங்கன்னு செய்தி பரவணும். ஒரு டிவியில இதை கேக்குறோம், கேக்கும்போது அவங்க சொல்றாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு காசு. நாங்க மத்தவங்களும் பேசுறாங்க, இது பக்தி சேனல் தானே? ஆமாங்க, அவங்களும் ஃப்ரீயா தாங்க பேசுறாங்க. இருந்தாலும் நாங்களும் இயங்கணும்ல, எங்களுக்கும் சேட்டலைட்டுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் இல்லன்றாங்க. அப்ப பொய் பேசுறவங்களுக்கு 24 மணி நேரம் ஒதுக்குறாங்க, அந்த 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் பேசுறதுக்கு, உண்மை பேசுறதுக்கு தயாரா இருக்கிற நம்பிக்கிட்ட அவங்க காசு எதிர்பார்க்கறாங்க. இப்ப என்ன அர்த்தம்? இந்த ஞானத்தை சொல்லல, ஆனா ஒரு டைம்ல என்ன ஆகணும், முழுக்க முழுக்க பிரம்மகுமாரிகள் தான் பேசணும். மற்றவர்கள் பேசும்போது அவங்க கிட்ட அவங்க காசு வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். இத கொடுமை என்னன்னா, அதே சேனல்ல பிரம்மகுமாரியுமே பேசுறாங்க. ஆனா இந்த ஞானம் என்ன ஞானம்ன்றது தெரியாதனாலதான் அவங்க இப்படி கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, இவங்க என்ன ஞானத்தை சொல்றாங்க, எதை ஆதாரமா வச்சு சொல்றாங்க, எப்படி நிரூபிக்கிறாங்க? இது எல்லாம் என்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வருதோ அன்னைக்கு இந்த ஞானத்தை கொடுத்த வள்ளல் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. இல்லையா, செம பாயிண்ட். ஒரு குரானை வச்சு பேசுறவங்களையோ, பைபிளை வச்சு பேசுறவங்களையோ, கீதையை வச்சு பேசுறவங்களையோ ஒரு பப்ளிக் டிவியில, ஜெனரல் டிவியில வந்து கூப்பிட்டு பேச சொல்றது கிடையாது. கிறிஸ்தவ மத டிவில அவரு பேசுவாரு, இதுல அவங்க பேசுவாங்க. ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் கொடுக்கற ஞானத்தை நியூஸ் டிவில கூப்பிடணும், கூப்பிட்டு கேட்கணும், எப்படி சொல்றீங்க இது உண்மைன்ட்டு, மத்ததெல்லாம் பொய்யின்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்கணும். அப்படி என்னைக்கு நிரூபிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிற வள்ளல் பிரத்யட்சமாகறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க அப்பாவை வெளிப்படுத்தவே இல்லை. பக்தி மார்க்கத்துல இறைவனை லிங்கமா வச்சு கும்பிடுறாங்க, அதே லிங்கத்தை தான் நீங்களும் வச்சிருக்கீங்க. அந்த லிங்கம் ஜோதின்றீங்க, அவ்வளவுதான். அதை தான் வள்ளலாரே சொல்லிட்டாரு ஜோதின்னு, அவங்களும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம்? இந்த ஞானத்தின் பிரபாவத்துல அவங்க ஈர்க்கப்படணும். பாருங்க, ஜாகிர் நாயக் மேடையில ப்ரோக்ராம் பண்ற ஜாகிர் நாயக் மட்டும் இல்ல, இன்னொன்னு டிஎன்டிஜே அவங்களுமே கூட பாத்தீங்கன்னா அந்த முஸ்லிம் சகோதரர்கள் வந்து பப்ளிக்கா பேசுறாங்க, கேளு கேளுன்னு பப்ளிக்கை கேட்க சொல்றாங்க, அவங்க அங்கிருந்து பதில் சொல்றாங்க. இப்ப அதே ட்ரெண்டே வந்து நடிகர் கமல்ஹாசன் அரசியலுக்கு அதே மாதிரி பண்றாரு, நீங்க கேளு கேளுங்க நான் பதில் சொல்றேன், என்னால பதில் பண்ண முடியல நான் லெட்டர் எழுதி அனுப்புறேன்ற. நீங்க அதை பண்ணணும்ல, எப்ப பண்ணுவீங்க? ஞானத்தின் பிரபாவத்துல ஈர்க்கப்பட்டு வரணும், மற்றதுல ஈர்க்கப்பட்டு வர்றது வெற்றி கிடையாது. அது எல்லாத்துலயும் தான் போறாங்க. இல்ல அந்த துறையூர்ல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் சகோதரர் இருக்கிறாரு, அந்த கரிமீன் சாப்பிடாதது அவருக்கு பிடிச்சிருக்குது, பிற உயிர் கொள்ளாமட்டு, அவ்வளவுதான். ஆனா இங்க ஞானத்தின் பிரபாவத்துல எல்லோரும் பிரபாவம் அடைஞ்சவர் ஆகணும். இப்ப ஞானத்தினால பிரபாவம் அடையிறதும் அன்பினால பிரபாவம் அடையிறதுக்கும் என்ன வித்தியாசம்? பிரபாவம்னா அது பாதிப்புக்குள்ளாகிறது. அன்பினால பாதிக்கப்பட்டு நான் இங்க வந்திருக்கிறேன், அன்பினால எனக்குள்ள ஒரு தாக்கம், அல்லது ஞானத்தினால தாக்கம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் சம பவர்ஃபுல்லானது. கீதையில இருக்கும் ஞானி குழந்தை எனக்கு பிரியமான குழந்தை, ஞானி எனக்கு பிரியமானவன் யோகியை விட அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லிருக்காரு. இங்கேயும் அதான் சொல்றாரு பாபா. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பாபா குழந்தைங்க பிராமணர்கள் பிரம்மகுமாரிகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமானவங்க இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பிராமணர்கள் தான், ஆனா ஒரு சிலர் அன்பின் ஆதாரத்துல இருக்கிறாங்க, ஒரு சிலர் அன்பு மற்றும் ஞானம் ரெண்டுத்தின் ஆதாரத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய நிலையிலும் வித்தியாசம் இருக்குது தானே. பாபாவுடைய அன்ப கூட ஞானத்தின் ஆதாரத்துல யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் தடையற்று இந்த பிராமண வாழ்க்கையில இருப்பாங்க, தடையே இல்லாம இருப்பாங்க, தக தெரிவாங்க அந்த ஞானம் இல்லையா? ஞான நிலை, திரிகால தரிசி நிலை. சோ அந்த ஞானத்தின் ரீதியா இருக்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, இல்லன்னா பாபா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வெறும் அன்பு பக்தி. சோ ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிறவங்க தடையை தகர்த்தெறியது எப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா வெறும் அன்பின் ஆதாரத்துல மட்டும் இருக்கிறவங்க சக்திசாலியான ஆத்மாவா இருக்கவே மாட்டாங்க. கரெக்ட் தானே? பாபா மேல அன்பு இருக்குது நான் போறேன், அவங்க பாபா வழிபடி நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, பாபா அன்பு, அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அவ்வளவுதான் வந்துருவாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, சேவையெல்லாம் செய்யறதெல்லாம் ஸ்ரீமத்து கிடையாது, சரிங்கன்ட்டு வந்துரும். ஆனா ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிறவங்க பாபா குழந்தை ஆனதே பாபா வெளிப்படுத்ததான், பாபா அதத்தான் முரளியில சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அதை வெளிப்படுத்துவாங்க. ஆனா அன்பு இருக்குது, அன்புனாலதான் வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஞானத்தின் ஆதாரத்துல தடையை உடைச்சு வெளிப்படுத்துறாங்க. அப்படி உடைக்கும்போதுதான் சக்திசாலியாகவும் ஆகுறாங்க. யாரு? ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிற ஆத்மா. வெறும் அன்பின் ஆதாரத்துல இருக்கிற ஆத்மாக்கு சக்தியே இருக்காது. அவனும் சேவை செய்யல, நானும் செய்யலப்பா, அவங்களே பண்ணல, நாம ஏன்பா பண்ணணும்? அவங்க பண்றாங்களா? அது ஸ்ரீமத் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியாது, அவங்களும் பண்ணல, அவங்களே கம்முன்னு இருக்கிறாங்க, இவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. யாரு? ஞானத்தின் அஸ்திவாரம் இல்லாத ஆத்மா, வெறும் அன்பு, அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாரு ஞானத்தின் பலம் கண்டிப்பா வேணும். யாருக்கு இந்த படிப்பு மேல அன்பு இருக்குதோ, இந்த முரளி மேல அன்பு இருக்குதோ, மேலும் பரிவாரத்தின் மேல மட்டும் யாருக்கு அன்பு இருக்குதோ, இவங்களுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. பிராமண வாழ்க்கை பிடிச்சிருக்கு, தூய்மையா இருக்குது பிடிச்சிருக்குதுன்ற இதன் ஆதாரத்துல வர்றவங்க, மேலும் ஞானத்தின் சக்தியின் ஆதாரத்துல வர்றவங்க, ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஞானத்தின் போதை ஆன்மீகமான எதன் ஆதாரத்தில் இல்லாத போதை பார்க்க போனால் அன்பும் ஒரு சக்தி தான். ஆனா அன்பின் சக்தி இருக்கிறவங்க ஆதாரம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. அவசியம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாரம் வேணும். சிந்தனை சக்தி ஞானத்தின் சக்தி உள்ளவங்க கிட்ட, சாரி, ஞானத்தின் சக்தி இருக்கிறவங்க கிட்ட சிந்தனை சக்தி இருக்கும். எந்த அளவுக்கு சிந்திக்கும் சக்தி இருக்குதோ அந்த அளவு புத்தியை ஒருநிலைப்படுத்தும் சக்தியும் இயல்பாகவே வரும். மேலும் எங்க புத்தியின் ஒருநிலைப்பாடு இருக்குதோ அங்க பகுத்தறிவதின் மற்றும் நிர்ணயம் செய்வதின் சக்தி இயல்பாகவே வரும். எங்க ஞானத்தின் அஸ்திவாரம் இருக்காதோ அங்க பகுத்தறியும் சக்தி நிர்ணயம் செய்யும் சக்தி பலகீனமாக இருக்கும். ஏன்னா ஒருமித்த நிலை இல்ல. நல்லது. பாப் தாதாவோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, சிரிப்பும் வருது. அன்புல பலியாகவும் செய்யறாங்க. குழந்தைகளின் தைரியத்தை பார்த்து குஷியும் அடையறாரு. பிரம்மா பாபாவின் மனசுல இந்த குழந்தைங்க தனக்கு சமமா எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா வருது. குழந்தைங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. இரவு பகலாக குழந்தைங்களுடைய சேவையிலேயே மூழ்கி இருக்கிறார். சூக்ஷ்ம வதனத்திலேயோ இரவு பகலே கிடையாது. ஆனா இந்த ஸ்தூல உலகத்துலதான் இரவு பகல் இருக்குது. ஒவ்வொரு குழந்தையையும் விசேஷ ஆத்மா, சம்பூர்ண ஆத்மா, சம்பன்ன ஆத்மா, சமமான ஆத்மாவைத்தான் பார்க்க விரும்புற. சிவபாபா பிரம்ம பாபாவை பார்த்து தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ற. ஆனா பிரம்மாவுக்கு ஊக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால குழந்தைங்க என் கையோடு கை கோர்த்து எனக்கு சமமா ஆகிடணும்ன்ற இந்த விஷயத்தை தான் தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருக்கிறாரு. பிரம்மா பாபாவின் சாக்கார வாழ்க்கையில தொடக்கத்திலிருந்து என்ன விசேஷத்தை பார்த்திருக்கிறீங்க? பின்பு எப்பொழுதாவது என்றில்லை, ஆனால் இப்பொழுது செய்யணும், இப்பொழுதே செய்யணும். பின்பு எப்பொழுதாவது என்ற வார்த்தையை கேட்கறதுக்கோ சொல்றதுக்குமான சமஸ்காரமே அவருக்கு கிடையாது, இருந்ததே கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தை ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நான் செய்யறேன் பாபான்னு சொன்னா, பாபா சரி குழந்தை ஒரு மணி நேரம் கழிச்சே செய்யணும்னு சொல்லி விட்டுருக்கிறாரா? யாராவது ரயில் புறப்படுறதுக்கு இன்னும் 5-10 நிமிஷம் தான் பாபா இருக்குது, நாங்க எப்படி பாபா போவோம் அப்படின்னா போகாம நிற்க வச்சாரா? வண்டி நின்றுவிடும், ஆனா குழந்தைங்க சென்றடைந்து விடுவார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் ட்ரெயின் நின்றுடும், ஆனா குழந்தைகளை சென்றடைய செய்தே விடுவார். இதை நடைமுறையில் பார்த்தீங்க இல்லையா. அதனால குழந்தைகளும் அந்த மாதிரி எந்த விஷயத்திலும் சுயமாற்றம் செய்வதில் அல்லது உலக மாற்றம் செய்வதில் பின்பு எப்பொழுதாவது பார்த்துக்கலான்ற வார்த்தையை மாத்தி இப்பொழுதே அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில வந்துடணும். பிரம்ம பாபாவிடம் இதே ஊக்கம்தான் எப்பொழுதும் இருக்குது. அப்படி தந்தையை பின்பற்றி நடக்கணும் தான. நல்லது. பாபா சார், ஞானத்தின் ஆதாரத்துல ஆன பாபா குழந்தைக்கும், அதாவது ஞானம் அன்பு, ஞானம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அன்பு வந்துடும். ஆனா ஞானம் இல்லாமலும் அன்பு வரும். வெறும் அன்பு மட்டும் இருக்கிற குழந்தைங்க சக்திசாலியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தது பாபா என்ன சொன்னாருன்னு தெரியாது. பாபா சொல்றது செய்ய மாட்டாங்க ஞானம் புரியாததுனால. அப்ப செய்யாததுனால என்ன ஆகும்? தடையும் வராது. தடை வரும்போது தான் அந்த சக்தி வரும், அந்த தடையை அகற்றக்கூடிய சக்தி வரும். ஞானத்தின் ஆதாரத்துல யுக்தியாக அதை வெல்ல முடியும், தடையற்றவர ஆக முடியும். அப்ப அவங்க சக்திசாலியா ஆகவே மாட்டாங்க. சோ அந்த வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க. ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிறவங்க வெறும் அன்பின் ஆதாரத்துல இருக்கிறவங்களுடைய வித்தியாசம். ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் சேவையை செய்ய முடியும். ஞான ஆதாரம் இல்லாத குழந்தைங்களால சேவை பண்ண முடியாது. அதனால பாபா சொல்றாரு, அதனால அன்பு சக்தியே கிடையாத பாபானா? பாபா சொல்றாரு அன்பு சக்தி தான், ஆனா ஞானத்தின் போதை எப்படி இருக்கும்னா, எதையுமே ஆதாரமா பிடிக்காத போதை. ஒரு சிவபாபா தவிர வேற எதையுமே ஆதாரமா பிடிக்காத போதையா இருக்கும். ஆனா வெறும் அன்பின் ஆதாரத்துல இருக்கிறவங்க எதையாவது ஆதாரமா பிடிச்சுக்கோங்க. இந்த சென்டர், இந்த சிஸ்டர், இந்த பிரதர், ஏதோ ஒரு ஆதாரமா பிடிச்சு. ஆதாரம் இல்லாம அவங்களால செயல்படவே முடியாது, பயம் வந்துடும் அவங்களுக்கு இல்லையா. ரெண்டு பேர் வந்து நீங்க பண்றது ஸ்ரீமத்தான், ஓ அப்படியான்ட்டு அவ்வளவுதான், பயம் வந்துடும். பாபா சொல்லிட்டாரு, பாபா சொல்லிட்டாரு, நீ சேவை செய்யறதுக்கு என்கிட்ட கூட பர்மிஷன் வாங்க தேவையில்லன்ட்டு பாபா முரளியில சொல்றாரு. அந்த முரளி அன்பா ஒரு லைன் விடாம படிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அவங்க தைரியமா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் பயந்து வேண்டுவாங்க. சோ அது அப்ப அவங்களுக்கு அந்த ஆதாரம் இல்லாம அவங்களால செயல்படவே முடியாது. ஏன்னா சிந்திக்கிற சக்தியே வெறும் அன்பின் சக்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த ஞானத்தை உள்ள போட போடதான் இந்த ஞானம், விதூர் விதூர் கேரக்டர் தான் இது இல்லையா. விதூர் தான் இந்த ஞானத்தை வச்சு சிந்திப்பேன். சோ அவங்களுக்கு தான் இந்த சிந்திக்கிற சக்தி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா விதூர் வந்து பாண்டவர்களுடைய அப்பா, பாண்டு கௌரவர்களுடைய அப்பா கௌரவ திருதராஷ்டிரன், இவங்க சகோதரர். சோ இவங்களுடைய இன்னொரு சகோதரன் தான் விதுர், விதுரன். இப்ப பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரன் கூட தான் இருக்கிறாரு, கௌரவர்கள் கூட தான் இருக்கிறாரு, கர்ணனும் இருக்கிறார். ஆனா கர்ணனுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை வருது. ஏன்னா எனக்கு சாப்பாடு போடுறவங்க இவங்க, இவங்களுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாருக்குமே வருது. எல்லாருமே அதுக்காக உயிரே விடுறாங்க. ஆனா விதுருக்கு தெரியுது, இவங்க பக்கம் நியாயம் இல்ல, நான் இவங்க பக்கம் இருக்க வேண்டியது இல்ல அப்படின்ட்டு அதுல இருந்து பதவியை விலகிறாரு. அதுதான் அப்ப அந்த தர்மம் எது அதர்மம் எதுன்னு எப்ப தெரியும்? இந்த ஞானத்தின் ஆதாரத்துலதான் தெரியும். சதம்பாசர் பாபா குழந்தைகளே ஞானத்தின் ஆதாரத்துல உள்ளவங்களுக்கு தான் அந்த சக்தி தெரியுது, அந்த சேவை அப்படி இல்லையா. இந்த மாதிரி தீப்பொறி பறக்கிற மாதிரி சேவை இருக்கும் ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிறவங்க. வெறும் அன்பின் ஆதாரத்துல இருக்கிறவங்க சேவையே பண்ண மாட்டாங்க. சேவை செய்யறது ஸ்ரீமத்தே கிடையாதுன்ட்டு தானும் நம்பிட்டு இருக்கனால மத்தவங்க கிட்ட அதையே சொல்லிட்டு தனக்கு ஈக்குவலா ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதே மாதிரிதான் அன்பின் பிரபாவத்துல நீங்க எவ்வளவு பெரிய விஐபி எடுத்துட்டு வந்தாலும் அதனால எந்த சேவையும் நடக்காது. ஆனா ஞானத்தின் ஆதாரத்துல ஈர்க்கப்பட்டு வந்தாங்கன்னா செம பவர்ஃபுல்லா சேவை செய்வாங்க. அவங்களுக்கு ஞானத்தை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இல்லைன்னா இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அன்பு அனுபவம் பண்ணாங்க, அமைதி அனுபவம் பண்ணாங்க, ஆனா மெயினானது ஞானம், அதை சொல்லவே இல்லைன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு. அன்பின் சக்தி உள்ளவங்களால சிந்திக்கவே முடியாது, ஏன்னா உள்ள ஞானமே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் பிடிக்குமே தவிர தன்னிச்சையா அவங்களால முடிவெடுக்கவே முடியாது. ஆனா ஞானத்தின் சக்தி உள்ளவங்களுக்கு சிந்தனை சக்தி இருக்கிறதுனால எது சரின்னு கரெக்டா தெரியும், பகுத்தறிவாங்க, சரியான முடிவு எடுப்பாங்க. ஏன்னா புத்தியை ஒருநிலைப்படுத்துற சக்தி அவங்களுக்கு இயல்பாகவே வரும் ஞானத்தின் ஆதாரத்துல இருக்கிறவங்க. செம்ம பவர்ஃபுல்லான வாணி இன்னைக்கு. எங்க புத்தியின் ஒருநிலைப்பாடு இருக்குதோ அங்க பகுத்தறிவதின் நிர்ணயம் செய்வதின் சக்தி இயல்பாகவே வரும். எங்க ஞானத்தின் அஸ்திவாரமே இல்லையோ அங்க பகுத்தறியும் சக்தியோ நிர்ணயம் செய்யும் அதாவது முடிவெடுக்கிற சக்தியோ கண்டிப்பா பலகீனமா தான் இருக்கும். ஏன்னா ஒருமித்த நிலை இல்ல, இதுதான் சரி அப்படின்னு சொல்ற நிலை அவங்களுக்கு இல்ல. அதாவது ஞானத்தின் சக்தி இருந்தா சிந்திப்பாங்க, சிந்திக்கும் சக்தி இருக்கும். இங்க சிந்திக்கும் சக்தின்றது என்ன, அது ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய சக்தி. இப்ப ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, எதிர என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து பாபாவுடைய ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க, சக்தி கொடுத்துருக்கீங்க, இந்த சக்தியில நீங்க பிஸியா இருப்பீங்க. ஞானத்தை சிந்தனை செய்யற சக்தியில இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த கலியுக ஈர்ப்புல இருந்து உங்க புத்தி விலகி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும், சிந்திக்கும் சக்தி, அதாவது பகுத்தறியற சக்தி. ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்க எதனால பேசுறாங்கன்னு நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க வந்து ஞானத்தை சின்ன, இப்ப ஒருத்தவங்க நம்மள பத்தி தப்பா இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களா, நாம இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணாம கேக்குறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு டென்ஷன் ஆயிடும், அவரு மட்டும் ஒழுங்கா அப்படி போயிடும். ஆனா அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், பாபா நான் ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஞான பாயிண்ட், பாபா இனிமையா இருக்க சொல்லிருக்கிறாரு, இனிமையின் சொரூபமா இருக்க சொல்றாரு, விலகி இருக்க சொல்றாரு. சோ இந்த இந்த பாயிண்டே நீங்க அசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அது கேக்குறது உங்களுக்கு ஃபுல்லா உள்ள போகாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா உண்மையில அவங்க என்ன நினைச்சு சொல்றாங்க, அவங்க யார பத்தி சொல்றாங்களோ அவங்க அதை ஏன் சொன்னாங்க எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்க பண்றது ஸ்ரீமத்தே இல்லைன்னு சொல்றாங்க, அது ஒண்ணும் இல்ல, அவங்க பொறாமையில சொல்றாங்க அவ்வளவுதான், அது ஒண்ணு பெருசா கண்டுக்காதீங்க, ஓடுங்க ஓடுங்க நல்லவங்க தான் போக போச்சு ஆயிடும், அவ்வளவுதான், அது ஒரு சீரியஸாவே எடுத்துக்க மாட்டோம், டக்குன்னு அதுல இருந்து விலகிடும். ஏன்னா அதுக்கான ரீசன் தெரிஞ்சிருது. அப்ப பகுத்தறியறீங்க, முடிவு எடுக்கிறீங்க, இந்த காரணத்துக்காக தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு மேல போயிடும். எப்ப சிந்திக்கக்கூடிய சக்தி இருந்தா, அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடும், வெறும் அன்பு மட்டும்தான், ஐயோ அவங்கள இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ அவங்க, ஐயோ அவங்கள இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ அவங்க அவங்க மனசு நேர மாதிரி நம்ம நடக்கூடாது, சிந்திக்காது, ஆத்மா சிந்திக்கவே சிந்திக்காது, பாபா என்ன சொல்லி இருக்கிறாரு அது இருக்காது. பாபாவுடைய ஞானத்தின் மூலமாக அன்பு வரணும், அதுதான் மெயின். அப்பதான் சிந்திக்கும் சக்தி இருக்கும், அப்பதான் பகுத்தறியும் சக்தி இருக்கும், அப்பதான் கரெக்டான முடிவு எடுப்பீங்க. ஆனா இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே இல்ல அப்படின்னா பகுத்தறியும் சக்தியும் பலகீனமா தான் இருக்கும், முடிவு எடுக்கிற சக்தியும் பலகீனமா தான் இருக்கும். ஏன்னா மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஒருமித்த நிலையே இருக்கு. நல்லது. சோ இதெல்லாம் பாப்தாதா கேக்குறாங்க, பாப்தாதாவுக்கு சிரிப்பு வருது. குழந்தைங்க மேல உள்ள அன்புனால பாப்தாதா பலி ஆகிடுறாங்க. தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷியம் அடையறாங்க. அதிலும் குறிப்பா பிரம்மா பாபா மனசுல இந்த குழந்தைங்க எனக்கு சமமாகணும், எல்லாரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதி ஆகணும், புது உலகத்தின் அதிபதி ஆகணும்ன்ற எண்ணம் தான் வந்துகிட்டே இருக்குது. இவங்களும் எனக்கு சமமாகணும், அவங்களும் எனக்கு சமமாகணும் வந்துகிட்டே இருக்குது. குழந்தைங்க எப்ப ஆவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற இரவு பகலா அவங்களை அப்படி மாத்துறதுலயே மூழ்கி இருக்கிறது. ஏன்னா இங்கதான் நைட் ஆனா தூக்கம் வருது, அங்க நைட்டே கிடையாது சூக்ஷ்மாதனத்துல, அதனால இரவு பகலா இந்த சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். எல்லா குழந்தையும் பாபா விசேஷ ஆத்மாவை தான் பார்க்க விரும்புற, நிரம்பிய அனைத்து சக்திகள்ல நிரம்பிய சம்பூர்ண சம்பன்ன ஆத்மாவா, தனக்கு சமமான ஆத்மாவை தான் பார்க்க விரும்புற. சோ இது பிரம்மா பாபாவுடைய ஆசை. சிவபாபா தட்டி கொடுத்து சொல்றாரு, தைரியமா இருங்க, பொறுமையா இருங்க, எல்லாரையும் விட ஊக்க உற்சாகம் பிரம்ம பாபாக்கு அதிகமா இருக்கும் தானே, அதனாலதான் என் கைய புடிச்சிட்டு வாங்க, சூக்ஷ்மாதனத்துக்கு வாங்க, எல்லைக்குட்பட்டதை விட்டுட்டு என்கிட்ட பறந்து வாங்கன்றாரு. இல்லையா, கேஸ் பலூன் கயிறுல கட்டி வச்சிருக்காங்க, கயிறு அறுத்துட்டு அது பட்டுக்கு பறந்துடும், அது மாதிரி நீங்க பறக்கணும், அந்த கயிறெல்லாம் கட் பண்ணுங்க, எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டு வாங்கன்றாரு. இந்த விஷயத்தான் சிவபாபாவோட பிரம்ம பாபா பேசிட்டு இருந்தார். சோ அதத்தான் இன்னைக்கு முரளியா நம்ம கிட்ட பாபா சொல்றாரு. இப்ப சிவபாபா சொல்றாரு, பிரம்ம பாபாவுடைய சாக்கார வாழ்க்கையில, அதாவது உடல்ல இருக்கும் பொழுதே கூட, ஸ்தூல உடல்ல இருக்கும் பொழுதே கூட என்ன அவருடைய விசேஷமா இருந்துச்சுன்னா, இப்பவே பண்ணணும்ன்றதுதான் அவருக்கு இருந்துச்சு. அப்புறம் பாத்துக்கலாம், இந்த மாதிரி பிளான் எல்லாம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப உடனே பண்ணிடணும். அதனாலதான் பிரம்ம பாபா நினைச்ச எதையுமே செய்யாம விடவே இல்லைன்ட்டு பாபா சொல்லிருக்காரு. ஒரு முரளியில எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு, ஏன்னா அப்பப்ப பண்ணிட்டாரு. இது வந்து பிரம்ம பாபா அவருடைய புக்ல எழுதி, சாரி நிர்வயர் பாய் எழுதி இருக்காரு. ஏதோ ஒரு சேவை சொல்லி இருக்கிறாரு, அடுத்த நாள் பிரம்ம பாபா வர்றாரு. இவர் சாப்பிடறதுக்கு டைனிங் ஹால்ல சாப்பிடறதுக்கு உட்காராரு. சாப்பாடு வாய்க்கிட்ட போகும்போது அது பண்ணிட்டே உட்காந்து, இதோ இது முடிச்சோடனே நான் சாப்பிட்டோன்னே பண்ணிருப்பா, சாப்பாட்டு முதல்ல எடுத்து வைங்க, நீ போய் முதல்ல பண்ணிட்டு வாங்க. இப்ப நாளைக்கு நினைச்சா அது நடக்கவே நடக்காதுன்னு அவருக்கு தெரியுது. செம்ம சூப்பர் இல்லையா? அதுதான் அவருடைய குணம். இப்பவே பண்ணணும்ன்ற, அப்புறம் எப்பயாவது பாத்துக்கலான்ற அந்த அந்த வார்த்தை கேட்க கூட அவர் தயாரா இல்ல, அத அவர் சொல்லவும் மாட்டாருன்ற. ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு பண்ணுவோம்னா கூட அவர் விடலாம், இப்ப பண்ண உடனே. அதே மாதிரி ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது பாபா, இப்ப போய் இந்த வேலையை செய்யுங்க, பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். 10 நிமிஷத்துக்குள்ள இதை பண்ணலாம், போய் பண்ணிட்டு வான்ட்டு சொல்லு வரோம். அம்மா பவர்ஃபுல் ஆனது இல்லையா? சோ இது குறிப்பா எந்த உதாரணம்ன்றது பாபாவோட பழகினவங்களுக்கு தெரியும், அது நமக்கு கரெக்டா தெரியல. அந்த ட்ரெயின் ட்ரெயின் நின்னுட்டு இருக்கும், ஆனா குழந்தைங்க போயிடுவாங்கன்றாரு. ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின் நின்றுடும், ஆனா குழந்தைங்களை சென்றடைய செய்தே விடுவார். சோ அநேகமா இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். பாபா ட்ரெயின்ல ஏத்தி விடுறதுக்கு வரவங்களுக்கு வந்து, சரி நான் வந்துட்டேன் நீ கிளம்பு போய் அந்த சேவை செய்ய, பாபா 5 நிமிஷம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீ போ, ஒரு வினாடி கூட வினா கூடாது போன்னு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் சரி. அந்த மாதிரி எந்த விஷயத்துல, அது சுய மாற்றமா இருக்கட்டும் அல்லது உலக மாற்றமான விஷயமா இருக்கட்டும், எதையுமே எப்பவாவது பாத்துக்கலான்ற அந்த வார்த்தையே இருக்காதான், இப்பவே அப்படின்றத நடைமுறைப்படுத்தினாரு. அந்த ஊக்கம் இருந்துச்சுல, இப்ப உடனே பண்ணணும்ன்ற ஊக்கம் எப்பவும் இருந்துச்சு இல்ல, அப்படி பாபாவை ஃபாலோ பண்ணணும் தானே நீங்க, நல்லது. ரெண்டு நான்கு சகோதர சகோதரிகள் பாப்தாதா கிட்ட விடை பெற்று செல்ல வந்தாங்க. அன்பிற்கான பலனும் கிடைச்சிடுச்சு இல்லையா? உண்மையான உள்ளத்தின் மீது தந்தை எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறாரு. தொடக்கத்திலிருந்து உண்மையான ஈடுபாட்டுல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள், அதனால தந்தையும் உண்மையானவர்களுக்கு எப்பொழுதும் அன்பிற்கான பலனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் இதயத்தில் தந்தை தான் நிரம்பி இருக்கிறார், அதனால நல்ல தீவிர முயற்சியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கர்மயோகி ஆத்மா தான் இல்லையா? காரியம் மற்றும் யோகா இணைந்திருக்கிறது தான் இல்லையா? நீங்கள் எப்பொழுதும் சமநிலை வைத்து தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய, மேலும் எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள். தந்தை எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையை பற்றி, இவரும் வெற்றி மாலையின் மணி அப்படிங்கிற இந்த நல்ல விருப்பத்தை தான் வைக்கிறாரு, நல்லது. சரி, ரெண்டுமே பாபா குழந்தைங்க எங்க போறாங்க பேருக்கு, அதுக்கு பாபா கிட்ட வராங்க விடை பெறுவதற்காக போறேன்னு சொல்றதுக்கு. பாபா சார் அன்பிற்கான பலன் கிடைச்சிருச்சா, அப்பாவை சந்திக்கணும், அப்பா கிட்ட வாழ்த்து வாங்கணும், அன்பு நினைவுகள் வாங்கணும்னு வந்தீங்களே, கிடைச்சிருச்சா? ஏன்னா பாபா வந்து உண்மையான உள்ளத்தின் மீதுதான் எப்பவுமே திருப்தியா இருக்கிற. பாபா சொல்றத அப்படியே செய்யற குழந்தை, எதையுமே பாபா கிட்ட மறைக்காத குழந்தை. ரெண்டு அர்த்தத்திலயும் வரும், எதையும் பாபா கிட்ட மறைக்கும் கூடாது, பாபா சொல்றத அப்படியே செய்யறது, அதுதான் பாபாக்கு உண்மையான குழந்தை. இந்த குழந்தைங்க மேலதான் பாபா எப்பவுமே திருப்தியா இருக்கிறார். சோ பாபாவுடைய சர்டிபிகேட் கிடைச்சிருது அவங்க கிட்ட. ஆரம்பத்திலிருந்து பாபா கிட்ட உண்மையான ஈடுபாட்டுல இருக்கக்கூடிய குழந்தை நீங்க. சோ பாபாவும் திருப்தியா இருக்கிறதுனால அதோடைய பலனை கொடுக்கிறார், கூடவே இருக்கிறார், வழி நடத்துறாரு, துணையா இருக்கிறார். உங்க இதயத்துல எப்பவுமே பாபா தான் நிரம்பி இருக்கார், வேற எதுவுமே இல்ல, அதுதான் உண்மையான குழந்தைன்றது. எப்படி ஆஞ்சநேயர் இதயத்துல எப்பவும் ஸ்ரீராமர் இருக்கிறாரோ, அது மாதிரி பாபா குழந்தைங்க இதயத்துல எப்பவும் பாபா நிரம்பி இருந்தா அதுதான் உண்மையான குழந்தை. சோ உண்மையானவர்களுக்கு எப்பவுமே அன்பிற்கான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் நீங்க தீவிர முயற்சியில போயிட்டு இருக்கிறீங்கன்றாரு இல்லையா, பாபா மட்டும் நிரம்பி இருந்தா தீவிரமா முயற்சி பண்ணுவீங்க, மற்ற வீண் விஷயங்கள்லாம் உள்ள வந்தா அவ்வளவுதான். நீங்க கர்மயோகி ஆத்மா தானே, காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போதே அப்பாவுடைய நினைவும் நிரம்பி இருக்குது தானே, ரெண்டும் இணைஞ்சுதானே இருக்குது, அல்லது காரியம் செஞ்சுட்டு யோகா பண்றீங்களா? கர்மயோகின்னா என்ன அர்த்தம், கைகள் காரியம் செஞ்சாலும் புத்தி பாபாவோட இணைஞ்சு இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் சமநிலை எப்பவும் வச்சீங்கன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எப்பவுமே ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வீங்க, அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்க. இது எப்ப நடக்கும், யோகமும் கர்மமும் ஒரு சேர நடக்கும் பொழுது. ஏன்னா பாபா பாக்குற ஒவ்வொரு குழந்தையும் பாபா எப்படி பாக்குறாரு, இந்த குழந்தையும் வெற்றி மாலையில மணி ஆகணும், இந்த குழந்தையும் நாராயணன் ஆகணும், இதே எண்ணம் தான் பாபாவுக்கு வருது. நல்லது அப்படின்னு பாபா சொல்லி முடிச்சிட்டாரு. வரதானம், பலகீனமான எண்ணங்களின் வலையை அகற்றி பிற அடிமைத்தன பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய சுதந்திர ஆத்மா ஆகுங்கள். பலகீனமான எண்ணங்களின் வலையை அகற்றி பிற அடிமைத்தன பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய சுதந்திர ஆத்மாவாகுங்கள். இதுக்கு விளக்கம், பிற அடிமைத்தன பந்தனம் தன்னுடைய மனதின் வீணான பலகீனமான எண்ணங்களின் வலையாகும். இந்த வலை கேள்வியின் ரூபத்தில் இருக்கும், எப்பொழுது என்ன ஆகும்னு தெரியலையே, அந்த மாதிரி ஆகிடாது தானே, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுது அப்படின்னா வலை உருவாகிடுதுன்னு அர்த்தம். ஆனா சங்கமயுக பிராமணர்கள் கிட்ட ஒரே ஒரு சக்திசாலியான எண்ணம் தான் எப்பவுமே இருக்கணும். அது என்ன எண்ணம், என்ன நடந்தாலும் அது நன்மையாத்தான் இருக்கும், உயர்ந்ததாத்தான் இருக்கும், நல்லதிலும் நல்லதாத்தான் நடக்கும். இந்த ஒரே ஒரு சக்திசாலியான எண்ணத்தின் மூலம் எந்த வீண் எண்ணம்ன்ற வலையும் நீங்க ஒரு வினாடியில கட் பண்ணிட்டீங்க, அகற்றிட்டீங்க அப்படின்னா பந்தனமற்ற சுதந்திரமான ஆத்மாவாகி பறந்துகிட்டே இருப்பீங்க. ஸ்லோகன், ஞானி மற்றும் யோகி சொரூப ஆத்மாவின் நடைமுறை சொரூபம் பணிவு மற்றும் பயமற்ற நிலையே. ஞானி மற்றும் யோகி சொரூப ஆத்மாவின் நடைமுறை சொரூபம் பணிவு மற்றும் பயமற்ற நிலையே. சரி, பாரதானம் பெருங்கம், பலகீனமான எண்ணங்களின் வலையை அகற்றி பிற அடிமைத்தன பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய சுதந்திர ஆத்மா ஆகுங்கள். சரி, ஆக்சுவலா உள்ள வாணியில வந்ததே தான். ஞானி ஆத்மா தான் சக்திசாலியா இருக்க முடியும். அன்பின் ஆதாரத்துல மட்டும் இருக்கிற பாபா குழந்தைங்கள சக்திசாலியா இருக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சிந்திக்கும் சக்தி கிடையாதுன்ற. சோ அந்த சிந்திக்கும் சக்தி, ஞானத்தின் ஆதாரத்துல சிந்திக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களுக்கு எந்த விதமான துக்கத்தை யாரு கொடுத்தாலும் அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு தள்ளி கிடைச்சிட்டு பாபா சொல்ற மாதிரி அடுத்த அடி எடுத்து வைக்கணும். மனம் சொல்ற மாதிரி அடுத்த அடி எடுத்து வைக்க கூடாது. பாபா என்ன சொல்றாரு, யுக்தி, பாம்பு சாகணும் ஆனா கம்பு உடைய கூடாது, அப்படி எடுத்து வைப்பான். சோ அப்ப என்ன ஆகும், இப்ப இந்த வீண் எண்ணங்கள், இப்படி ஆகுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா, எல்லாரும் கமெண்ட் தானே இருக்கிறாங்க, நாம மட்டும் ஏன் இதை பண்ணணும், இந்த மாதிரி வீண் எண்ணம் வருது பாருங்க. அந்த கேள்விதான் வலை, உங்களை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க விடாம உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற வலை. வேதத்தின் பாஷையில சொல்லணும், மாய கட்டு. அதை எப்படி கட் பண்ணணும், ஒரே எண்ணம், கண்டிப்பா இதுல நன்மை இருக்கும், பாபா சொல்றார், ஆனா இது தடை வருது, சோ இப்படி இப்படி இருக்குது, ஆனா இதையும் மீறி ஒரே ஒரு வழி, இதுக்கு டிம்கி கொடுத்துட்டு போற வழி என்ன, அது வழியா போயிட்டே இருக்கு, சோ கண்டிப்பா இது நன்மை இருக்கும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். எதுனால கண்டிப்பா நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு மற்ற எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைங்க, இது இப்படி ஆகுது அப்படி ஆகுது, இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க. அப்ப என்ன ஆயிடுவீங்க, இத்தனை கேள்வியும் உங்களை புடிச்சு நிறுத்த பார்த்தது, சுய முன்னேற்றத்துல சேவையில அடுத்த ஸ்டெப் போக வைக்காம உங்களை பிடிக்க பார்த்தது. நீங்க எல்லா நன்மைக்கு எல்லா கயிறும் ஒரே கத்திரிக்கோல வெட்டி கடைசிட்டு பறந்து போயிட்டு போயிட்டீங்க, சுதந்திரமான ஆத்மா ஆயிட்டீங்க, அனைத்தும் நன்மைக்கு இல்லையா. சோ எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும், தடை வந்தாலும் அதுலயே நன்மை இருக்கும், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. பாபா மட்டும் ஆதாரம் வைங்க, மனிதர்கள் ஆதாரம் வைக்கல, ஞானத்தை மட்டும் ஆதாரம் வைங்க, போயிட்டே இருங்க. அப்ப சுதந்திரமான ஆத்மா ஆயிடுங்க. நான் நாராயணன் இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறேன், நிறைய தடை வரும், போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த உறுதியா இருக்கிறீங்களா, அடுத்த கட்ட சேவை பயங்கர பவர்ஃபுல்லான சேவை, ஆனா அதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா, பாபா டெஸ்ட் பேப்பர் வைப்பாரு, இன்டர்வியூ வச்சு தானே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, சோ அது மாதிரி வைப்பாரு. சபையும் தடு உடச்சிட்டு போறீங்களா, என்ன ஆனாலும் சரி, சுய முன்னேற்றத்தையும் சேவையையும் என்கிட்ட இருந்து யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு உறுதியா இருக்கிறீங்களான்னு பாப்பாரு. உறுதியா இருந்த நீ தான் அந்த சேவைக்கு இல்லாயிச்சு அப்படின்னு அனுப்பு. அப்படி இருந்தீங்கன்னா சுதந்திரமா இருப்பீங்க. யாருடைய வீண் எண்ணமும் அவங்களதான் பலகீனப்படுத்துமே தவிர உங்களை பலகீனப்படுத்தாது, நீங்க பட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ரஜினிகாந்த் பாஷில சொல்லணும்னா அந்த கேள்வி எல்லாம் கேட்டு ஓ இது முடியாது அது முடியாது ஊந்துருவா அப்படி இப்படின்றதெல்லாம் செவடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி இல்லையா, செவிட்டு தவக்கல செவிட்டு தவளை கதை சொன்னாரு, அது மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த வீண் எண்ணங்கள் வந்து அதுக்கு நீங்க செவிடா இருக்கணும், அது உங்களுக்குள்ள எழுந்தாலும் சரி மத்தவங்க மூலமா வந்தாலும் சரி போயிட்டே இருக்கணும். ஸ்லோகன், ஞானி மற்றும் யோகி சொரூப ஆத்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது எப்படி வெளியே தெரியும், எதன் சொரூபமா அவங்க இருப்பாங்க அப்படின்னா, பணிவும் இருக்கும், அதே நேரத்துல பயமற்ற நிலையும் இருக்கும், அகங்காரம் இருக்காது. இது பார்த்தா ஒரு பிரதர் சொன்னாரு, இன்னொரு பிரதர் இருக்கிறாரு, அவர் வந்து யாரு எது சொன்னாலும் சரி சரின்னு எதுத்தே பேச மாட்டார், ஆனா அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணுவாரு. அதுதான் இல்லையா, பணிவு இருக்கும் ஆனா பயமற்ற நிலை, அந்த குழந்தை தான் ஞானி குழந்தை. பணிவு இருக்கும் அதே நேரத்துல தைரியம் இருக்கும் இல்லையா, அதுதான் அதன் ஆதாரத்துலதான் நீங்க நிறுவீங்க, மற்றவங்க சொல்றதெல்லாம் போய் இது உண்மைன்னு நிறுவீங்கன்ற. அந்த குழந்தை தான் ஞானி ஆத்மா, ஞானி ஞானி யோகி, ஞான யோகம் ஞான யோகி இல்லையா. சோ ஞானி யோகி ரெண்டும் நிறைந்த ஆத்மா, ஞான சொரூபமா இருக்கிற யோகி ஆத்மா எப்படி இருப்பாரு, அவரு பணிவாவும் இருக்கார் அதே நேரத்துல பயமற்ற நிலையும் இருக்கும். ஓம் சாந்தி, லவ் யூ பாபா. சோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான வாணியா இருக்கிறதுனால இந்த வாணி மட்டும் யூடியூப்ல ஃபுல்லா போடுறோம். ஆனா போட முடியுமான்னு தெரியல, ஏன்னா டேட்டா பத்தாது, அது வேற இருக்குது, பாப்போம். சரி, இது வந்து நிறைய பேர் வயசான மாத்தா அந்த டெக்னாலஜி மொபைல் அதை பத்தி எல்லாம் தெரியாம இருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க கிட்ட விட்டு டிவியில பாக்குறாங்க, சோ அதெல்லாம் சொல்றாங்க. சோ இது ஒண்ணும் இல்ல, அந்த யூடியூப்ல நீங்க பாக்குறீங்களா அதுக்கு கீழே வந்து லிங்க் இருக்கும், bksarona.blogspot.in. அந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அந்த வெப்சைட்ல வந்துடும். சோ அந்த வெப்சைட்ல மட்டும் நீங்க டெய்லியும் பாருங்க, ஃபுல் இது வந்துடும். யூடியூப்ல சும்மா கொஞ்சம் தான் போடுறோம், சோ அத அவசியம் பாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே மெம்பர்ஸ் ஆகி இருக்கிறவங்க வந்து அது அந்த சைட்ல பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் லாகின் இருக்கும், சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சைட்ல போய் பார்க்கலாம், அங்க வந்து டவுன்லோடே பண்ணிக்கலாம் பெய்ட் சைட். சோ அதுல சேர்றவங்க இல்லையா, சோ அது இன்னொரு வெப்சைட் அதை சப்போர்ட் பண்ணணும்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க அதை சேர்றதுக்கும் அதே லிங்க் தான், மெம்பர்ஸ் லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா என்ரோல் அப்படின்னு இருக்கும். சோ ஒரு ஒரு வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் ஆகிறது, சோ அப்படியும் நீங்க பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா.